إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب زدني علما، رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب يسر ولا تعسر. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, இவ்வூர் முக்கியஸ்தர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுவின் அருளால் இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சியை முன்னிட்டு உங்களை சந்திக்கும் வாய்ப்பை நான் இப்போது பெற்றிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் முஸ்லிம் இந்த தலைப்பை கேட்கும்போது நாம் எல்லாம் சற்று யோசிக்கின்றோம். நாம் நம்மை முஸ்லிம் என்று அறிந்து வைத்திருக்கிறோம், மக்கள் நம்மை முஸ்லிம் என்று அறிகிறார்கள், முஸ்லிம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன இஸ்லாத்தின் பார்வையில் முஸ்லிம்? கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கள் எதை எண்ணுகின்றார்களோ அதுவே அல்லாஹ்விடமும் மக்கள் எதை எண்ணுகின்றார்களோ அதுவே அல்லாஹ்விடம் அப்படியே அங்கீகரிக்கப்படுகிறதா? எதை மக்கள் நம்பியிருக்கிறார்களோ அது அப்படியே அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறதா? நாம் யாரை முஸ்லிம் என்று சொல்கிறோம், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் யாரை முஸ்லிம் என்று சொல்கிறார்கள்? இந்த ஒரு வேறுபாட்டை நாம் அறிந்து கொண்டு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் யாரை முஸ்லிம் என்று சொல்கிறார்களோ, இஸ்லாமிய மார்க்கத்தின் பார்வையில் முஸ்லிம்களுக்கு அடையாளம், முஸ்லிம்களுக்கு இலக்கணம் என்று எது கூறப்பட்டிருக்கிறதோ அந்த முஸ்லிம்களாக நாம் ஆக வேண்டும், அந்த பண்புகளை நம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், அந்த பண்புகளை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும், அந்த பண்புகளின் பக்கம் உலக மக்களை அழைக்க வேண்டும். அந்த உயர்ந்த நோக்கம்தான் இந்த சபையின் நோக்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இவ்வுலகத்தை படைத்தவன், சூரியன் சந்திரன் வானம் பூமி மழை மலை காற்று மனிதன் மிருகம் என்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரபஞ்சங்களையும் தனியாக தன் ஆற்றலை கொண்டு படைத்து வளர்த்து காத்து கொண்டு வருபவன் தான் அந்த ஏக இறைவன் அல்லாஹ். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்தான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர். நாம் ஆதமுடைய சந்ததிகளை கண்ணியப்படுத்தினோம், எல்லா மக்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தந்தையான் ஆதம். தங்களை அறிவாளிகள் என்று சொல்லும் சில முட்டாள்கள் சொல்லுவார்கள் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பதாக. இல்லை அன்பிற்குரியவர்களே, மனிதனை இந்த உலகத்தில் படைக்கும் போதே இந்த உலகத்தை படைத்த அந்த இறைவன் மனிதனாகத்தான் படைத்தான். ஆதம் என்ற தந்தையின் சந்ததிகளிலிருந்து நம்மை உருவாக்கினான். ஆதமை தன் கரம் கொண்டு களிமண்ணிலிருந்து படைத்து தன்னுடைய ஆற்றலை கொண்டு உயிரை அந்த ஆதமிலே ஊதினான். அந்த ஆதமுடைய சந்ததிகள் தான் நாம். கருப்பராக இருக்கட்டும், வெள்ளையராக இருக்கட்டும், எந்த மொழி பேசுபவராக இருக்கட்டும், நெட்டையர் குட்டையர், கருத்தவர் சிவந்தவர், உலகத்தின் எந்த பகுதியில் வசித்தாலும் சரி, மனிதன் என்றால் அந்த மனிதனுக்கு தந்தையார் ஆதம். பிறப்பால், நிறத்தால், மொழியால் ஒருவருக்கு கண்ணியம் இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியோடு தகர்த்தெறிந்தார்கள். நிறத்தை வைத்து, மொழியை வைத்து, நாட்டை வைத்து, தேசத்தை வைத்து, அல்லது ஒரு கலாச்சாரத்தை வைத்து ஒரு சமூகத்தை உயர்ந்த சமூகமாகவோ, ஒரு சமூகத்தை தாழ்ந்த சமுதாயமாகவோ இனம் காணலாமா என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே, இறைவனின் இந்த மார்க்கத்திலே எள்ளின் முனையளவும் அனுமதி இல்லை. அல்லாஹ் தெளிவுபடுத்தினான், உங்களை நாம் தான் பல கோத்திரங்களாக, பல குடும்பங்களாக பிரித்தோம், படைத்தோம், உருவாக்கினோம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தாக்கும், உங்களிலே அல்லாஹ் இடத்திலே படைத்த இறைவனிடத்திலே கண்ணியத்திற்குரியவர், உயர்வுக்குரியவர், மதிப்புக்குரியவர் யார்? உங்களில் யார் அந்த படைத்த இறைவனாகிய அல்லாஹுவை அதிகம் பயந்து கொள்கிறாரோ, அல்லாஹுடைய அச்சம், படைத்த இறைவனின் அச்சம் யாரின் உள்ளத்திலே மிகுந்து காணப்படுமோ, அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறாரோ, அவன் தடுத்த காரியங்களை விட்டு விலகிக் கொள்கிறாரோ, அவர்தான் அந்த படைத்த இறைவனிடத்திலே கண்ணியத்திற்குரியவர். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் இறுதி ஹஜ்ஜின் அந்த இறுதி பேருரையிலே கூறினார்கள், அரஃபா பெருவரையிலே 124,000 மேற்பட்ட நபித்தோழர்கள் ஒன்று கூடியிருக்கும் அந்த சபையிலே கூறினார்கள், லா ஃபத்ல லி அரபியின், லா ஃபத்ல லி அரபியின் அலா அஜமியின், ولا لعجمي على عربي ولا لأبيض على أسود ولا لأسود على أبيض إلا بالتقوى كلكم آدم وآدم من تراب. عربي يركا عربي الله دوري بدا عربي الله دوري خلقا عربي يركلي بدا ولا يركي كرپري بدا كرپري ولا يركي بدا مين مي كده يادي يتر تارو كده يادي ويرو كده يادي إلا بالتقوى. அல்லாஹுவின் பயத்தை கொண்டே தவிர, படைத்த இறைவனின் அச்சத்தை கொண்டே தவிர, மார்க்க பற்றை கொண்டே தவிர, நீங்கள் எல்லோரும் ஆதமிலிருந்து படைக்கப்பட்டீர்கள். ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார். எத்தகைய உண்மையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலக மக்களுக்கு சொல்கிறது பாருங்கள். எத்தகைய சிறந்த அடிப்படையை இஸ்லாமிய மார்க்கம், இறைவனின் அந்த மார்க்கம் உலக மக்களுக்கு எடுத்து எம்புகிறது. அதுதான் அன்பிற்குரியவர்களே காரணம், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். எத்துணை மக்கள் தடுத்தாலும் சரி, எத்துணை ஊடகங்கள் பொய் பிரச்சாரங்களை அவிழ்த்து விட்டாலும் சரி, எத்தனை சதிகாரர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் முகத்தை கலங்கப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் சரி, அவையெல்லாம் மலையின் மீது பெய்த மழையாக ஒன்றுமில்லாமலாகி விடுகிறது. அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தன் ஒளியாகிய இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான், மறுப்பவர்கள், நிராகரிப்பவர்கள், சதிகாரர்கள் வெறுத்தாலும் சரியே. இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுவின் மார்க்கம், வானவர்களின் மார்க்கம், வானத்தின் மார்க்கம், சூரியனின் மார்க்கம், சந்திரனின் மார்க்கம், உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் முஸ்லிம்களே, உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் முஸ்லிம்கள். ஏன் முஸ்லிம் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன? படைத்த இறைவனுக்கு கட்டுப்படுதல், படைத்த இறைவனை வணங்குதல், படைத்த இறைவனுக்கு வழிபடுதல், படைத்த இறைவனை அங்கீகரித்தல். சூரியன் யாரை வணங்குகிறது? சந்திரன் யாரை வணங்குகிறது? வானம் யாரை வணங்குகிறது? நட்சத்திரம் யாரை வணங்குகிறது? இந்த பூமி யாரை வணங்குகிறது? இந்த மரம் யாரை வணங்குகிறது? இந்த காற்று யாரை வணங்குகிறது? இந்த மேகம் யாரை வணங்குகிறது? இந்த கோடான கோடி பறவைகள் யாரை வணங்குகின்றன? கோடான கோடி மீனினங்கள் யாரை வணங்குகின்றன? காட்டின் கோடான கோடி மிருகங்கள் யாரை வணங்குகின்றன? இவை அனைத்தும் படைத்த இறைவனாகிய அந்த அல்லாஹுவை வணங்குகின்றன. எந்த ஒரு படைப்பும் மற்றொரு படைப்பை வணங்குவதை நீங்கள் பார்க்க முடியாது. எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? ஒரு மாடு இன்னொரு மாட்டை வணங்கியதாக, ஒரு ஆடு இன்னொரு ஆட்டை வணங்கியதாக, ஒரு யானை இன்னொரு யானையை வணங்கியதாக? இல்லை, முடியாது. எல்லாம் படைத்த இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றன, துதித்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் சொல்லுகின்றார், உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருக்கின்றன, படைத்த இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் சொல்லுகின்றான், மக்களே உங்களால் புரிய முடியாது? சூரியன் அல்லாஹை வணங்குகிறது, அல்லாஹை துதிக்கிறது, வானம் பூமி எல்லாம் அல்லாஹை துதிக்கிறது. எல்லோருடைய மார்க்கமும் இஸ்லாம். இன்னொரு உண்மை தெரியுமா? இன்னொரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? பிறக்கின்ற எல்லா குழந்தையும் முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது. யூதரின் வீட்டில் பிறந்தாலும் சரி, ஒரு இந்துவின் வீட்டில் பிறந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்துவரின் வீட்டில் பிறந்தாலும் சரி, ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவரின் வீட்டில் பிறந்தாலும் சரி, உலகத்திலே எங்கெல்லாம் அல்லாஹ் குழந்தைகளை பிறக்க வைக்கிறானோ, தாயின் கற்பத்திலே கற்பை உருவாக்குபவன் யார், குழந்தையை உருவாக்குபவன் யார், அற்ப இந்திரிய துளியை மனிதனாக மாற்றக்கூடியவன் யார், யாருக்கு ஆற்றல் இருக்கும்? ஒரு மருத்துவரால் முடியுமா ஒரு குழந்தையை படைப்பதற்கு, ஒரு குழந்தையில் உயிரை ஊதுவதற்கு ஒரு மருத்துவரால் முடியுமா? முடியாது. யாரால் முடியும்? அல்லாஹுவின் கையிலே இருக்கிறது. உயிர் அல்லாஹுவின் கையிலே. தாயின் கற்பத்திலே உருவத்தை கொடுப்பவன் யார்? வெள்ளையாகவோ கருப்பாகவோ வட்டமாகவோ நேராகவோ இந்த உருவங்களை கொடுப்பவன் யார், கண்ணை அமைப்பவன் யார்? அம்மா யம்லிகு ஸமா வல் அப்சார வல் அஃஇதா, கண்ணை உருவாக்கியவன் யார்? எப்படி உருவாக்குகிறார்? இருள் உள்ள அறையிலே, ஒரு குறுகிய இடத்திலே ஒரு சின்ன அற்ப இந்திரிய துளியை அல்லாஹ் செலுத்த வைக்கின்றான். அதன் மூலமாக அந்த ஒரு சிறிய இந்திரிய துளியிலிருந்து வித்தியாசமான உறுப்புகளை கொண்ட, மாறுபட்ட உடல் அமைப்புகளை கொண்ட ஒரு மனிதனை அங்கே அல்லாஹ் படைக்கிறான் என்றால் அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கண், காது, மூக்கு, உடலில் உள்ள நரம்புகள், சதைகள், எலும்புகள், முடிகள் என்று எப்படிப்பட்ட மாறுபட்ட அமைப்புகளை எல்லாம் அந்த ஒரு சிறிய இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் கொண்டு வருகிறான் பாருங்கள். பிறகு வெளியேற்றுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த குழந்தை இந்த பூமியிலே பிறக்கிறதோ அது முஸ்லீமாக பிறக்கிறது. இந்த உண்மையை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், நீங்கள் பிறக்கும் போது எல்லோரும் முஸ்லீமாகத்தான் பிறக்கிறீர்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, இயற்கை நெறியிலே குழந்தை பிறக்கிறது. பிறகு என்ன ஆகிறது? ஃபஅபவாஹு யுஹிதானிஹி அவ் யுனஸ்ரானிஹி அவ் யுமஜ்ஜிஸானிஹி, அவனுடைய பெற்றோர்கள் யூதனாக மாற்றுகிறார்கள், அல்லது கிறிஸ்துவனாக மாற்றி விடுகிறார்கள், அல்லது சிலை வணங்குகின்ற ஒரு சிலை வணங்கியாக மாற்றி விடுகிறார்கள். அந்த குழந்தையின் உள்ளத்திலே படைத்த இறைவனின் நேரிய மார்க்கம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவேதான் யாருடைய இடை தொடர்புகளும் இல்லாமல், யாருடைய தொந்தரவுகளும் இல்லாமல் அந்த குழந்தை தானாக விடப்பட்டால் நிச்சயமாக அந்த படைத்த ஒருவனை மட்டுமே வணங்கும், அவனை மட்டுமே கடவுள் என்று சொல்லும், அவனை மட்டுமே ஆண்டவா என்று அழைக்கும். இந்த உண்மை மனிதனின் உள்ளத்திலே பதிய வைக்கப்பட்டிருக்கும் காரணத்தால் தான் அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி சொல்லும் பொழுது, படைத்த இறைவனை பற்றி சொல்லும் பொழுது, அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைகிறார்கள், நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? குழந்தையை படைத்து வெளியேற்றும் பொழுது அந்த உள்ளத்தின் ஆழத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பதிய வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அல்லாஹுடைய மார்க்கம்தான் இஸ்லாம். உலகத்திலே எத்தனையோ கொள்கைகள், எத்தனையோ கோட்பாடுகள், எத்தனையோ சமயங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த கொள்கைகள், அந்த கோட்பாடுகள், அந்த சமயங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து மடிந்த ஒரு மனிதனை அடிப்படையாக கொண்டிருக்கும். ஆனால் இஸ்லாம் இருக்கிறதே, இந்த தீன் இருக்கிறதே, இது படைத்த இறைவனை அடிப்படையாக கொண்டு, படைத்த இறைவனை தொடர்புடையதாக இருக்கும். இங்கு தனி மனிதனுக்கு வேலை இல்லை. எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள், இறந்து விட்டார்கள். உம்மா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மாத அவ குதிலன் கலபுதும் அலா ஆகாபிக்கும். முஹம்மத் கொல்லப்பட்டு விட்டார் என்று உஹது போரிலே மக்கள் பொய் பிரச்சாரம் செய்தார்கள். முஹம்மது கொல்லப்பட்டு விட்டாரா, அதோடு அவருடைய தீன் அழிந்து விட்டது என்று கூறி சில மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு நாம் சென்று விடுவோம் என பேசினார்கள். அப்போது அல்லாஹ் கேட்கிறான், இது யாருடைய மார்க்கம்? இது முஹம்மதுடைய மார்க்கமா? முஹம்மது இறந்து விட்டால் நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவதற்கு? முஹம்மது யார்? முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது கடவுள் அல்ல. அவர் சாவாமல் இருப்பதற்கு, அவர் மரணிக்காமல் இருப்பதற்கு அவர் இறைவன் அல்ல. உமா முஹம்மது இல்லா ரசூல், அவர் ஒரு தூதரே அன்றி வேறு இல்லை. அவருக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் சென்றிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனையோ தூதர்கள் பூமியிலே வந்து சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், முஹம்மது இறந்து விட்டாலோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது அவர் கொல்லப்பட்டு விட்டாலோ இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியேறி விடுவீர்களா? ஒமையன் கலீப், யார் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே செல்லுகின்றானோ அவன் அல்லாஹுவிற்கு இடையூறு அளிக்க முடியாது, அதனுடைய நஷ்டம் அல்லாஹுவிற்கு கிடையாது, அவன் தனக்குத்தானே நஷ்டம் விளைவித்துக் கொள்கின்றான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் எத்தனை மதங்கள், சமயங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்குமோ அது இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து மடிந்த மனிதனை அடிப்படையாக கொண்டிருக்கும். ஆகவேதான் அந்த மதங்களிலே காலங்களுக்கு ஏற்ப மாற்றங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த மதங்களை பரப்ப முடியாது, அந்த மதங்களை கொண்டு அரசியல் நடத்த முடியாது, அந்த மதங்களை கொண்டு ஆட்சி செலுத்த முடியாது, அந்த மதங்களுடைய கொள்கைகளை மக்களுக்கு பரப்ப முடியாது. காரணம், மனிதர்களால் உருவாக்கியது. ஆனால் இஸ்லாம் என்ற இந்த நெறி இருக்கிறதே, இது படைத்த இறைவன் வானத்திலிருந்து தான் படைத்த மனிதனுக்காக தன் தூதர்கள் மூலமாக இறக்கி அருளிய மார்க்கம். இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே படைத்த இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொள்கை, ஒரு சமயம், ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா ஃபலன் யுக்பல மின்ஹு, யார் ஒருவர் இஸ்லாமை தவிர வேறொன்றை ஒரு நெறியாக தேடுவாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டார், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையும் படுத்தி விட்டார். اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا. ஆஸ்திரேலியாவில் வசிக்கட்டும், அமெரிக்காவிலே வசிக்கட்டும், ரஷ்யாவிலே வசிக்கட்டும், ஐரோப்பாவிலே வசிக்கட்டும், அரபு நாட்டிலே வசிக்கட்டும், இந்தியாவிலே வசிக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசட்டும், எந்த நிறத்தை உடையவராக இருக்கட்டும், எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவராக இருக்கட்டும், எல்லோருக்கும் பொருத்தமான, நீதமான, நடுநிலையான, சமமான, நேர்மையான, ஒழுக்கமான, பாதுகாப்பான, சுத்தமான மார்க்கம். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அல்லாஹ்வுடைய அருள், அந்த அருளில் மிகப்பெரிய அருள், அல்லாஹ் மனிதன் தன் இறைவனை வணங்குவதற்காக எப்படி தன் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும், தன் இறைவனின் கோபத்திலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், புரியுதுங்களா சொல்றது, தன் இறைவனை எப்படி வணங்க வேண்டும், தன் இறைவனின் அன்பை எப்படி அடைய வேண்டும், தன் இறைவனின் கோபத்திலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைதான் இந்த இஸ்லாம். இதிலே மனிதனுக்கு தேவையான வியாபார சட்டங்களையும் இறைவன் கொடுத்தான், மனிதனுக்கு தேவையான அரசியல் சட்டங்களை கொடுத்தான், குடும்ப சட்டங்களை கொடுத்தான், வணக்க வழிபாடுகளின் நெறிகளை கொடுத்தான், நற்பண்புகளை முழுமைப்படுத்தினான். இறைவனுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஏன் அனுப்பப்பட்டேன் தெரியுமா, நான் வந்த நோக்கம் தெரியுமா, உங்களுக்கு மத்தியிலே நற்பண்புகளை முழுமைப்படுத்த, நற்பண்புகளை பரிபூரணமாக்க நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் நபியாக. சிலர் என்ன எண்ணுகிறார்கள் தெரியுமா, இன்று வரை அந்த பொய் பிரச்சாரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, இத்துணை பொய் பிரச்சாரங்களுக்கு மத்தியிலும் எந்த இடத்திலே பொய் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தில் இருக்கிறதோ அங்கிருந்து வருகின்ற செய்தி என்ன தெரியுமா, அங்கு சென்று நீங்கள் பார்த்தால் அங்கு நடக்கின்ற உண்மை என்ன தெரியுமா, 10, 100, 50 என்று கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். மேல்நாட்டுக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், முஸ்லிம்கள் வாளை கொண்டு பலவந்தப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி மக்களை முஸ்லிம் ஆக்கினார்கள் என்று. நான் கேட்கிறேன், ஐரோப்பாவிலே எந்த முஸ்லிம் வாளை கொண்டு இன்னொரு ஐரோப்பியனை, இன்னொரு அமெரிக்கனை, இன்னொரு ஆஸ்திரேலியக்காரனை நிர்பந்தப்படுத்துகிறான். எத்தனை நூற்றுக்கணக்கான அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், எத்தனை நூற்றுக்கணக்கான ஆஸ்திரேலியர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இஸ்லாத்திலே பெண்களுக்கு உரிமை இல்லை, இஸ்லாமிலே பெண்களுக்கு கண்ணியம் இல்லை, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாத்திலே பெண்களுக்கு என்று சுய மரியாதை இல்லை என்று எப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள், எத்தகைய பிரச்சாரம் செய்கிறார்கள், அந்த பிரச்சாரங்களுக்கு எத்தனை கோடிகளை செலவு செய்கிறார்கள். உண்மை என்ன தெரியுமா, அந்த நாடுகளிலே சென்று பார்த்தால், அந்த நாடுகளுக்கு நீங்கள் சென்று பார்த்தால், லட்சக்கணக்கான பெண்கள் இஸ்லாத்தை நாளுக்கு நாள் தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள். படித்தவர்கள், அந்த நாட்டு பிரஜைகள், யார் அந்த நாட்டு பிரஜைகள் பார்க்கிறார்கள், ஆராய்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். தெளிவான மார்க்கம் செல்ல தெளிவாக பகலின் உச்சத்திலே சூரியன் கண்ணுக்கு முன்னால் தெரிவதை விட, பகலின் உச்சத்திலே சூரியன் கண்ணுக்கு முன்னால் செல்ல தெளிவாக தெரிவதை விட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உண்மையை பார்க்கிறார்கள், நீதத்தை பார்க்கிறார்கள், கண்ணியத்தை பார்க்கிறார்கள், ஒழுக்கத்தை பார்க்கிறார்கள், சமூக அமைப்பை பார்க்கிறார்கள், பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை பார்க்கிறார்கள், ஒரு பெண் தனக்குண்டான தாய்மையை பார்க்கிறாள், ஒரு பெண் தனக்குண்டான சகோதரியின் அந்தஸ்தை பார்க்கிறாள், ஒரு பெண் சமூகத்தில் அவள் கண்ணாக பாதுகாக்கப்படுகிறாள் என்ற அந்த ஒழுக்கத்தை பார்க்கும் பொழுது அவளால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. இதன் மீது பொறாமை கொண்டுதான் இத்தகைய பிரச்சாரங்களை செய்கிறார்கள். அல்லாஹ் எப்படி ஆக்குகிறான் தெரியுமா, வமக்கரு வமக்கர் அல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரி. அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹுவாகிய நானும் சூழ்ச்சி செய்கிறேன், சூழ்ச்சி செய்பவர்களே நான் மேலானவன். அவர்கள் செய்கின்ற அந்த பொய் பிரச்சாரங்கள் மக்களை தூண்டுகிறது, குர்ஆனை படிக்க தூண்டுகின்றது, ஹதீஸை படிக்க தூண்டுகின்றது, இஸ்லாமை ஆராய தூண்டுகின்றது. இப்படி சொல்கிறார்களே, அப்படி சொல்கிறார்களே, இஸ்லாத்தை பற்றி என்னென்ன சொல்கிறார்களே பார்ப்போம். அது இஸ்லாத்திலே இருக்கிறதா, இஸ்லாத்திலே அப்படி இருக்கிறதா, ஹதீஸிலே அப்படி இருக்கிறதா, முஸ்லிம்களுடைய சட்டங்களிலே அப்படி இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறார்கள் ஒழுக்கத்தை, அங்கே பார்க்கிறார்கள் கண்ணியத்தை, அங்கே பார்க்கிறார்கள் கட்டுப்பாட்டை. இஸ்லாத்திற்குள் வந்து விடுகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ் அப்படி தூய்மையான மார்க்கமாகத்தான் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். எல்லா மக்களுக்கும் பொதுவானது, எல்லா மக்களுக்கும் சுத்தமானது இந்த மார்க்கத்திலே. இதனுடைய அடிப்படை நற்குணம், ஒழுக்கம், ஒருவர் ஒருவரை மதித்தல், ஒருவர் ஒருவருக்கு கண்ணியம் அளித்தல், ஒருவர் ஒருவருடைய உயிரை பாதுகாத்தல், ஒருவர் ஒருவருடைய உடைமைகளை பாதுகாத்தல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் இறுதி ஹஜ்ஜினுடைய இறுதி பேருரையில் என்ன சொன்னார்கள் தெரியுமா, மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், என் தோழர்களே, இந்த நகரம் எது என்று தெரியுமா? தோழர்கள் எல்லாம் ஒரு சமயம் திகைத்து விடுகிறார்கள். மக்காவிலே இருக்கிறோம், அரஃபா பெருவழியிலே இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நகரம் எது என்று தெரியுமா என்று கேட்கிறார்களே, ஒருவேளை இன்றிலிருந்து இந்த நகரத்திற்கு ஒரு புதிய பெயரை சொல்லப் போகிறார்கள் போலும் என்று எல்லா தோழர்களும் அமைதியாகி அல்லாஹு வரசூலுஹு அலம் என்ன சொன்னார்கள், அல்லாஹு வரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் அறிந்தவர்கள். பிறகு கேட்டார்கள், தோழர்களே, இந்த மாதம் என்ன மாதம் என்று தெரியுமா? தோழர்கள் அமைதியாகி விட்டார்கள். ஒருவேளை இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு வேறொரு பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போகிறார்களோ, அமைதியாகி விட்டார்கள். ஐயு பலதின் ஹாதா, ஐயு யௌமின் ஹாதா, ஐயு ஷஹ்ரின் ஹாதா. பிறகு கேட்டார்கள், இன்றைய நாள் என்ன நாள் என்று தெரியுமா? தோழர்கள் பயந்து விட்டார்கள், என்ன சொல்லப் போகிறார்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழர்களே, இது மக்கா மாநகரம் அல்லவா, இது அரஃபா நாள் அல்லவா, இது துல்ஹஜ் மாதம் அல்லவா? தோழர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, ஆம் அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கவனமாக கேளுங்கள், இன்ன அம்வாலக்கும் வஅஅராதக்கும் வதிமாஅக்கும் ஹராமுன் அலைக்கும் கயௌமிக்கும் ஹாதா வஷஹரிக்கும் ஹாதா வபலதிக்கும் ஹாதா. முஸ்லிம்களே, உங்களின் உயிர்கள், உங்களின் பொருள்கள், உங்களின் கண்ணியங்கள் உங்களுக்கு புனிதமானவை, கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவை. எப்படி? இந்த மாதத்தின் கண்ணியம் கஹுர்மத்தி ஷஹரிக்கும் ஹாதா, உங்களின் இந்த மாதத்தின் கண்ணியம் எப்படியோ கயோம் கஹுர்மத்தி யோமிக்கும் ஹாதா, உங்களின் இந்த நாளுடைய கண்ணியம் எப்படியோ ஓ பலதிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த நகரத்தின் கண்ணியம் எப்படியோ மக்கா நகரத்தின் கண்ணியத்தை போன்று, துல்ஹஜ் மாதத்தின் கண்ணியத்தை போன்று, அரஃபா நாளின் கண்ணியத்தை போன்றுதான் யாருடைய கண்ணியம்? ஒரு முஸ்லிமுடைய உயிர், ஒரு முஸ்லிமுடைய பொருள், ஒரு முஸ்லிமுடைய உடைமைகள் இன்னொரு முஸ்லிமுக்கு கண்ணியமானது. அவற்றை பாழ்படுத்துவதோ, அவற்றுக்கு களங்கம் கற்பிப்பதோ அல்லாஹ்விடத்திலே மாபெரும் குற்றமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் வகிதாலுஹு குஃப்ரன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை ஏசுவது, அவனிடத்திலே வாய் சண்டை செய்வது அல்லாஹ்விற்கு செய்கின்ற பாவமாகும். அவனிடத்திலே ஆயுதம் ஏறி சண்டை செய்வது அல்லாஹுவை நிராகரிக்கின்ற செயலாகும். சமூகத்திலே எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நிலைநிறுத்துகின்றார்கள் பாருங்கள், கண்ணியத்தை நிலைநிறுத்துகின்றார்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதே இந்த பேருரையின் தொடரிலே சொல்லுகின்றார்கள், லா தஹாஸது வலா தனாஜஷு வலா தபாகது, நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவர் ஒருவரை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், வலா தனாஜஷு, நீங்கள் ஒருவர் ஒருவரிடத்திலே சண்டை செய்யாதீர்கள், ஒருவருடைய வியாபாரத்திலே குறுக்கிடாதீர்கள், ஒருவருடைய ஒப்பந்தத்திலே குறுக்கிடாதீர்கள், வலா தபாகது, உங்களுக்கு மத்தியிலே குரோதம் கொள்ளாதீர்கள், பகைமை கொள்ளாதீர்கள், வலா ததாபரு, ஒருவர் ஒருவரை பார்க்கும் போது முகம் திருப்பி செல்லாதீர்கள். எத்தகைய அறிவுரை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நாட்களுக்கு மேலாக, எப்படி 3 நாட்களுக்கு மேலாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை வெறுத்து ஒதுக்க கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் பாவ மன்னிப்பை தருகிறான் மக்களுக்கு. அப்போது என்ன செய்கிறான் தெரியுமா? சண்டை செய்து கொண்ட இரண்டு முஸ்லிம்களுடைய அந்த பாவ மன்னிப்பை நிறுத்தி விடுகிறான். நிறுத்துங்கள், ஹத்தா யஸ்தலிஹா, இருவரும் இணக்கமாகும் வரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருவர் சண்டை செய்து கொள்கிறார், 3 நாட்களுக்கு மேலாக இவர்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. யார் முந்தி வந்து சலாம் சொல்லுகிறாரோ, அவர் பாவத்தை விட்டு நீங்கியவர், அவர் பெருமையை விட்டு நீங்கியவர். யார் சலாத்திற்கு பதில் சொல்லவில்லையோ அவர் பாவத்தை கொண்டு செல்வார், பாவத்தை சுமந்து செல்வார். இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒருவர் ஒருவரை சந்திக்கும் போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒருவரின் சந்திப்பையே இறை வழிபாடாக இஸ்லாம் மாற்றுகின்றது. 2 முஸ்லிம்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்கங்களை இஸ்லாம் எப்படி ஆக்கியிருக்கிறது? இறை வழிபாடாக ஆக்குகிறது. ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் சகோதரனை நீ பார்க்கும் போது மலர்ந்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு, புன்சிரிப்போடு பார்ப்பீராக. இன்றும் பலர் சிரிப்பதை பார்க்கலாம், ஸ்மைல் பிளீஸ் என்று சொல்வார்கள். அது என்ன? வலுக்கட்டாயமாக ஒரு ஃபார்மாலிட்டி உள்ளத்திலே ஏசி கொண்டிருப்பார்கள். உள்ளத்திலே நான் உயர்ந்தவன், என் நிறம்தான் உயர்ந்தது, என் மொழிதான் உயர்ந்தது, என் நாடுதான் உயர்ந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் மக்களிடத்திலிருந்து பைசாவை கறப்பதற்காக வேண்டி ஹாய் என்று வலுக்கட்டாயமாக ஒரு சிரிப்பை சிரிப்பார்கள். இஸ்லாம் என்ன சொல்கின்றது? அப்படி அல்ல, இறைவனுக்காக நீ அவனை பார்த்து புன்முறுவல் பூப்பாயாக. யாருக்காக? நீ படைத்த, உன்னை படைத்த இறைவனுக்காக. அன் தல்காஹா கபி தல்கில் வஜா, அவனுக்கு நீ சலாம் சொல்வாயாக, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் 10 நன்மை, வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னால் 20, வ பரக்காத்துஹு என்று சேர்த்தால் 30 நன்மைகள். ஒரு முஸ்லிமை சந்திக்கும் போது அவரை பார்த்து அழகிய முறையிலே புன்சிரிப்பாக சிரிப்பது சதகா, நன்மை. அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அதற்கு ஒரு 10 நன்மை. ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வின் கருணையும் உங்கள் மீது உண்டாகட்டும் அவனுடைய ஈடேற்றத்தோடு என்று கூறினால் அதற்கு 20 நன்மை. ஓ பரக்காத்து, அவனுடைய ஆசீர்வாதங்களும் அவனுடைய அருள்களும் அபிவிருத்திகளும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொன்னால் 30 நன்மை. பிறகு என்ன தெரியுமா? இதா தசாஃபஹல் முஸ்லிமான், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கரம் கொடுக்கும் போது தனாசரத் துனூபுஹு கமா தத்தனாசரல் அவராக்கு மினல் அஷ்ஜார் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கரம் கொடுக்கும் பொழுது மரத்திலிருந்து காய்ந்த இலைகள் உதிர்வதை போன்று அவர்களுடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன. எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்கள், சமூக கண்ணியத்திற்கு வித்திடக்கூடிய மார்க்கத்தை பாருங்கள், சமூக ஒழுக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய கண்ணியத்தை, சமூக ஒழுக்கத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த மார்க்கத்தின் இந்த அமைப்பை பாருங்கள். பொறாமை கொள்வது, கோல் சொல்வது, சண்டை செய்வது மிகப்பெரிய குற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தஸாமரு, சண்டை செய்யாதீர்கள், ஒருவரை பார்த்து ஒருவர் முகம் திருப்பாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், ஏசி கொள்ளாதீர்கள், வலா யபிஅ பஅதுக்கும் அலா பஅதின், ஒருவர் ஒரு வியாபாரத்தை செய்கிறாரா குறுக்கிடாதீர்கள், அவர் நிம்மதியாக அதை செய்யட்டும், அவருக்கு தேவையில்லை என்று ஒதுங்கிவிட்டால் நீங்கள் அணுகுங்கள். கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள், சகோதரர்களாக வாழுங்கள் என்று பார்க்கிறோம். முஸ்லிம் சமூகத்தின் நிலைமையை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டலுக்கு ஏற்ப நாம் இருக்கிறோமா? அவர்களுடைய இந்த ஒழுக்க பயிற்சிக்கு ஏற்ப நாம் இருக்கிறோமா? எத்துணை பிரிவுகள், எத்துணை கூட்டங்கள், எத்துணை சண்டை சச்சரவுகள். மஹல்லாவுக்கு ஒரு ஜமாத், எப்படி மஹல்லாவிற்கு ஒரு ஜமாத், ஒரு முஹல்லாவிலே வசிப்பவர் அடுத்த முஹல்லாவோடு வசிப்பவரோடு சண்டை சச்சரவு, பல பெயர்களால் பல இயக்கங்களால் பல குழுக்களால் பிரிந்து சண்டை சச்சரவுகள், கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனை, உறவுகளிலே பிரச்சனை, சமூக ஒற்றுமையிலே பிரச்சனை, எதிரிகளாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு சென்றார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை வாழ சொன்னார்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். எப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து மறந்து நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்திற்குரிய, நேசத்திற்குரிய சாச்சா ஹம்சா, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் சகோதரர், தீனுக்காக உயிரை கொடுத்தவர், எப்படி படுகொலை செய்யப்பட்டார், அவரை கொலை செய்த, அவரை கொலை செய்த வஹ்ஷியை, கொலை செய்வதற்கு தூண்டிய ஹிந்த் என்ற அந்த பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்களா இல்லையா? மன்னித்தார்களா இல்லையா? எப்படிப்பட்ட மகா மன்னிப்பு! நாடி இருந்தால் மக்கா வெற்றியிலே இருவரையும் கொன்று விடுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். அபு சுஃபியானை மன்னித்தார்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 10 ஆண்டுகள் நிம்மதியாக தூங்க முடிந்ததா? நிம்மதியாக இஸ்லாமை பரப்ப முடிந்ததா? முஆவியாவும் அபு சுஃபியானும் ரழியல்லாஹு அன்ஹுமா பிறகு இஸ்லாமை தழுவி விட்டார்கள். எப்படி தொந்தரவுகளை செய்தார்கள்! மக்கா நகரத்திற்குள் நுழைந்த போது பேரரசராக அவர்களுடைய வாய் திறக்க வேண்டாம், கண்ணால் சாடை செய்தால் போதும், எத்தனையோ தலைகள் அங்கே உருண்டோடி இருக்கும், எத்தனையோ உயிர்கள் அங்கே பறிக்கப்பட்டிருக்கும். கைதியாக கண்ணுக்கு கிடைத்தால் கொலை செய்து விடுங்கள் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிறகு இரவோடு இரவாக பயந்தவர்களாக உயிரை காப்பாற்றியவர்களாக மக்காவிலிருந்து வெளியேறுகிறார்கள். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் நுழையும் போது இவர்களிடம் உயிர் பிச்சை கேட்கின்றவர்களாக, இவர்களிடம் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பை தேடுகிறவர்களாக மக்கள் இருந்தார்களா இல்லையா? இந்த பெருமை அவர்களிடத்தில் இருந்தது. அவர்களுடைய தலை ஒட்டகத்திலே சுஜூது செய்ததாக, யா அல்லாஹ் நீதான் இன்று இந்த பூமியிலே நுழைய வைத்தாய். யார் நுழைய வைத்தது? யா அல்லாஹ் நீ நுழைய வைத்தாய். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸம அல் அஹ்சாப வஹ்தா. அல்லாஹ் நீ கண்ணியத்தை கொடுத்தாய், நீ இந்த ஊரிலே என்னை நுழைக்க வைத்தாய். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்களாக, தலை தாழ்த்தியவர்களாக உள்ளே நுழைகிறார்கள். குரேஷிகள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், அன்துமுத்துலகா லா தஸீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்திலே உங்கள் மீது தண்டனை கிடையாது, நீங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். எப்படிப்பட்ட பண்பு பாருங்கள், எப்படிப்பட்ட குணம் பாருங்கள். இதுதானே அந்த மக்காவிலே இதுநாள் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழையும் வரை, இறுதி வரை ரசூலுல்லாவோடு போர் செய்து முஸ்லிம்களையும் ரசூலுல்லாவையும் அழிக்க வேண்டும் என்று இருந்த அந்த குரைஷி காஃபிர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் மீது முழு ஆதிக்கம் பெற்றதற்கு பிறகும் தங்களை மன்னித்தார்களே, தங்களுக்கு விடுதலை கொடுத்தார்களே, தங்களுக்கு சுய உரிமை கொடுத்தார்களே என்று அழுது புலம்பியவர்களாக, ரசூலுல்லாஹிவின் அந்த பெருந்தன்மையை பாராட்டியவர்களாக இஸ்லாத்திற்குள் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் நாடி இருந்தால் கழுத்திலே கத்தியை வைத்து சொல் கலிமாவை இல்லை என்றால் உன் உயிர் இல்லை என்று கூட சொல்லி இருக்கலாம். யாரால் தடுக்க முடியும்? அந்த காலத்திலே ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, படை இருந்தது, பலம் இருந்தது, சக்தி இருந்தது. சொல்லவில்லையே, உங்களுக்கு 4 மாதங்கள் அவகாசம் தருகிறோம், யார் விரும்புகிறாரோ இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்பாதவர் இந்த மக்கா நகரத்தை புனிதமாக்கி விட்டான் அல்லாஹ், இங்கிருந்து வெளியேறி எங்கு விரும்புகிறாரோ குடியேறி கொள்ளட்டும். எத்தகைய ரசூலுல்லாஹிவின் பண்பு பாருங்கள். இன்று பார்க்கிறோம் சின்ன சின்ன அற்ப காரண காரியங்களுக்காக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடத்துல சண்டை செய்கிறார், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏசுகிறார், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய கண்ணியத்தை பறிக்க நாடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய குறையை மறைத்தால், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் அவருடைய குறையை மறைக்கிறான். இன்று பாருங்கள் என்ன நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் குறையை மறைக்க சொல்கிறார்கள். ولا تجسسوا ولا تحسسوا ولا يغتب بعضكم بعضا. இந்த என்ன செய்கிறார்கள் நம் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். ஒரு முஸ்லிமுடைய குறை அங்கே போஸ்டர்களாக அடிக்கப்பட்டு அங்கே சீடிகளாக மாற்றப்பட்டு விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இதுவா இஸ்லாம்? இதையா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்பித்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய திரையை நீங்கள் கிழித்து விடாதீர்கள். யார் ஒருவர் தன் சகோதர முஸ்லிமை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ, முயற்சி செய்கிறானோ, அல்லாஹ் அவனையும் கேவலப்படுத்துவான். அவன் தன் வீட்டுக்குள் இருந்தாலும் சரியே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன். இந்த சகோதரத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு முஸ்லிம் தன்னோடு பிறந்த, தன்னோடு வாழ்கின்ற, தன் கலிமாவை சொல்லுகின்ற இன்னொருவரை தன்னுடைய சகோதரன் என்று நினைக்கவில்லை என்றால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவனே அல்ல. இன்னமல் முஃமினூன இக்வத்துன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் உலகத்தில் எங்கு வசித்தாலும் சரி. இன்னமல் முஃமினூன இக்வத்துன், குர்ஆனுடைய பறைசாற்று இது, குர்ஆனுடைய அறைகூவல் இது, நம்பிக்கையாளர்கள். இன்னமல் முஃமினூன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், இக்வத்துன், அவர்கள் சகோதரர்கள். فَأَصْلِحُوا بَيْنَ أَخَوَيْكُمْ, இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலே பிணக்கு ஏற்பட்டால் நீங்கள் இணக்கம் காண முயற்சி செய்யுங்கள். இன்று என்ன நடக்கிறது? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்துவிட்டு முகம் திருப்புகிறான் என்றால் இவன் எந்த இஸ்லாமை பின்பற்றுகின்றான், யாருடைய வழிகாட்டலை பின்பற்றுகின்றான்? இணக்கம் கண்ட முஸ்லிம்களுக்கு இடையிலே இணக்கத்தை உருவாக்குங்கள் என்று சொல்லும் பொழுது இணக்கமாக இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு இடையிலே பிணக்கை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய வழியிலே செல்கின்றார்கள்? எப்படிப்பட்ட உண்மையான கண்டிப்பு தெரியுமா? லா யத்லிமுஹு, இன்னொரு முஸ்லிமுக்கு அநீதி இழைக்க கூடாது. வலா யஹுதுலுஹு, அவனுக்கு உதவி தேவைப்படும் சமயத்திலே அவனை கைவிடக்கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அந்த இடத்திலே சென்று நிற்க வேண்டும், அவனுக்கு உதவ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஃபீ ஹாஜதி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி, நீங்கள் உங்களுடைய சகோதரருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக சென்றால் உங்களுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றிக் கொண்டிருப்பான். எப்படி? நீங்கள் உங்களுடைய சகோதரருடைய தேவையை நிறைவேற்ற சென்றால் உங்களுடைய தேவையை யார் நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்? அல்லாஹ் நிறைவேற்றிக் கொண்டிருப்பான். மன் நஃபஸ அன் அஹீஹி குர்பதன் நஃபஸ அல்லாஹு அன்ஹு குர்பதன் மின் குர்பி யௌமில் கியாமா, உங்களுடைய சகோதரருடைய கஷ்டத்தை சிரமத்தை நீங்கள் நீக்கினால் அல்லாஹ் மறுமையில் உங்களுடைய சிரமத்தை நீக்குவான். வலா யஹ்கிருஹு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து கேவலமாக பார்க்கலாமா? கண்ணிய குறைவாக பார்க்கலாமா? இன்று ஒரு மோசமான நிலைமையை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தின் உயிரோட்டத்தை புரியாதவர்கள், நபியின் உயர் பண்பை புரியாதவர்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தால் வளர்த்தெடுக்கப்படாதவர்கள், குர்ஆனுடைய நேரிய போதனையை கற்காதவர்கள், நபிமொழியில் ஊற்றிலிருந்து நபிமொழியின் அந்த தூய ஊற்றிலிருந்து நீர் அருந்தாத அந்த சில மக்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் என்ன ஃபேமிலி தெரியுமா? எப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள்? ராவுத்தர், மறைக்காயர், செய்யுது, இன்னும் எப்படி எப்படியோ தங்களுக்கு பெயர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். எப்படி? நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். அல்லது வணக்க வழிபாட்டில் உள்ள சில வழிமுறைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். எந்த இடத்திலே ஒரு சாரார் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களை மட்டமானவர்களாக, தரம் குறைவானவர்களாக கருதுவதை பார்க்கிறோம். இங்கே இஸ்லாமில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகட்டும், நோன்பு வைக்கட்டும், ஹஜ் செய்யட்டும், வணக்க வழிபாடுகள் செய்யட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னொரு முஸ்லிமை பார்த்து மட்டமாக, இன்னொரு முஸ்லிமை மட்டமாக பார்த்தால், கீழ்த்தரமாக பார்த்தால், சிலரை நீங்கள் பார்த்திருக்கலாம், தாங்கள் படித்து பெரிய பதவியிலே சென்று விட்டால் மற்ற பாமர மக்களை பார்க்கும் பொழுது ஒரு மட்டமாக பார்ப்பார்கள், அல்லது சற்று வியாபாரத்திலே பொருளாதாரத்திலே முன்னேறி வசதியாகிவிட்டால் ஏழைகளை பார்க்கும்போது கீழ்த்தரமாக பார்ப்பார்கள். முந்தி சலாம் சொல்ல மாட்டார்கள். சலாம் முந்தி சொல்வதென்ன? அவர்களுக்கு சலாம் கூறப்பட்டால் அதற்கு பதிலும் சொல்ல மாட்டார்கள். எப்படி சலாம்? தாங்கள் முந்தி சொல்வதென்ன, அவர்களுக்கு சலாம் கூறப்பட்டால் அந்த சலாமுக்கு பதிலும் சொல்ல மாட்டார்கள். ஏழைகளை பார்த்து, அல்லது நிறத்தால் குறைந்தவர்களை பார்த்து, அல்லது வசதியால் குறைந்தவர்களை பார்த்து, அல்லது படிப்பால் குறைந்தவர்களை பார்த்து அவர்களை மட்டமாக, ஒரு கீழ்த்தரமாக பார்ப்பார்கள். ஆனால் வணக்க வழிபாட்டிலே உயர்ந்திருப்பார்கள். இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னொரு முஸ்லிமை ஒருவர் மட்டமாக பார்த்தால், ஹக்கீர் கேவலமாக பார்த்தால் அதுவே அவனுடைய தீமைக்கு போதுமானது. ஒருவனுடைய தீமைக்கு என்ன போதுமானது? அவன் பிற சகோதரனை, தன் சகோதரனை கேவலமாக பார்த்தல். இந்த அன்பிற்குரியவர்களே, வெளியிலே என்ன சொல்வது? ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு குடும்பத்துக்குள்ளே சகோதரர்களின் நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு சகோதரன் பொருளாதாரத்திலே உயர்ந்து விட்டால் தன்னுடைய சகோதரனை மதிப்பதில்லை, அவர்களை ஆதரிப்பதில்லை, உறவுகளை முறித்து வாழுகின்றார்கள். ஒரு முஸ்லிம் உறவை முறிப்பவனாக இருக்க முடியுமா? குர்ஆனிலே நூற்றுக்கணக்கான வசனங்கள் உறவுகளை சேர்த்து வாழுங்கள், சேர்த்து வாழுங்கள், சேர்த்து வாழுங்கள் என்று. யார் அல்லாஹ் சேர்த்து வாழ வேண்டும் என்ற உறவுகளை துண்டிக்கின்றானோ அவர்களை குர்ஆன் காஃபிர் என்று சொல்கின்றது, அவர்களை குர்ஆன் முனாஃபிக் என்று சொல்கின்றது, அவர்களை குர்ஆன் பெரும் பாவிகள் என்று சொல்கிறது. முஸ்லிம் சமூகத்திலே பாருங்கள், அற்ப காரியங்களுக்காக, அற்ப காரணங்களுக்காக, ஏதோ ஒரு காரணத்தால் கல்யாண பத்திரிகையிலே பெயர் போடவில்லை. என்னங்க மிஸ்டேக் நடந்துருச்சு? கல்யாண பத்திரிகையில பேர் விடுபட்டு போயிருச்சு, அல்லது பேருக்கு முன்னாடி ஹாஜியாருங்கிற பட்டம் விடுபட்டு போயிருச்சு, அல்லது அவர் செய்யக்கூடிய பிரபலமான தொழில் அவருடைய கடையுடைய பேர் வரல, முடிஞ்சு போச்சு. இவன் கல்யாணத்துக்கு நானாவது போவனாவது, இவனோட நானாவது உறவு வச்சிருக்கிறதாவது. என்ன விஷயங்கள்! சின்ன சின்ன காரண காரியங்களுக்காக உறவுகளை முறித்து வாழ்வதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உறவை படைத்த போது இந்த உறவு அல்லாஹ்வுடைய அரசை பிடித்துக் கொண்டது, ரஹ்மானுடைய இடுப்பை பிடித்துக் கொண்டது. யா அல்லாஹ், நான் உன்னை விடமாட்டேன், இதுதான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுவதற்குண்டான பொருத்தமான இடம். அல்லாஹ் கூறினான், கேள், உனக்கு என்ன வேண்டும்? அல்லாஹ் கூறுகிறான், உன்னை சேர்த்தவரை நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன், உன்னை துண்டித்தவரை நான் துண்டித்து விடுகிறேன், உனக்கு போதுமா? போதும், போதும் என்று சொன்னது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒழுக்கம் எப்படி? சில்மன் கதாக், உன்னை யார் துண்டித்து செல்கின்றாரோ அவர்களிடத்தில் நீ வலியக்க சென்று சேருவீராகள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றுள்ள மோசமான நிலைமை என்ன தெரியுமா? இன்று நம்மிலே பலருக்கு இந்த தலைகணம் கௌரவம் இருக்கிறது, இந்த பெருமை, இந்த கர்வம் தலைக்கு ஏறி இருக்கிறது. நானாவது இறங்கி போவதாவது, நான் எப்படி இறங்குவது, நான் எப்படி அவனிடத்தில் முந்தி சென்று பேசுவது? அவன் வரட்டும் என் வழிக்கு, எப்படி அவர்கள் வரட்டும் என் வழிக்கு. இது யாருடைய மனப்பான்மை? யார் மறுமையை மறந்தார்களோ, யார் சொர்க்கத்தை மறந்தார்களோ, யார் அல்லாஹ்தான் மிக பெரியவன் என்பதை மறந்தார்களோ, யார் பெருமை அல்லாஹ்விற்கு உரியது என்பதை மறந்தார்களோ, யார் அல்லாஹ்வின் மன்னிப்பை மறந்தார்களோ, அவர்களுடைய பண்பல்லவா இது, அவர்களுடைய குணம் அல்லவா இது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை பாருங்கள். ரசூலுல்லாஹிவின் பரிசுத்தமான மனைவி அன்னை ஆயிஷாவின் மீது பழி சுமத்தப்படுகிறது. அந்த பழியிலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உறவினர் ஒருவர் மிஸ்தஹ் பங்கு கொள்கிறார், அவரும் அந்த பழி சுமத்துவதிலே பங்கெடுக்கிறார். மிஸ்தஹ் யார்? அன்னை ஆயிஷா அவர்களுடைய தந்தை அபூபக்கருடைய வளர்ப்பிலே உள்ளவர். அபூபக்கர் அவரை வளர்க்கிறார், மாதம் மாதம் செலவுக்கு அபூபக்கர் பொருள் கொடுக்கிறார். அபூபக்கருடைய வீட்டிலே சாப்பிட்டு, நாம் தமிழிலே சொல்லுவோம் அல்லவா, எங்க வீட்டு உப்பை சாப்பிட்டவன் என்று, அதுபோன்று அபூபக்கருடைய வளர்ப்பிலே, முழுக்க முழுக்க அவர்களுடைய வளர்ப்பிலே வளர்ந்த அந்த வாலிபர் அன்னை ஆயிஷா அபூபக்கருடைய மகளா ரசூலுல்லாஹிவின் மனைவியாரின் மீது பழி சுமத்துவதிலே பங்கெடுத்துக் கொள்கிறார். ஹரத் அபூபக்கருக்கு எப்படிப்பட்ட மன வருத்தம் இருக்கும் சிந்தித்து பாருங்கள். இருக்குமா இருக்காதா? தன்னுடைய பரிசுத்தமான மகள் ரசூலுல்லாஹிவின் மனைவியின் மீது பழி சுமத்துவதிலே என்னுடைய வீட்டிலே வளர்ந்த ஒருவர் பங்கெடுத்துக் கொள்வதா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இனி நான் அவருக்கு உணவளிக்க மாட்டேன், இனி நான் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை கொடுக்க மாட்டேன், அவருக்கு நான் இனி செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விடுகிறார். என்ன நடந்தது தெரியுமா? வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அபூபக்கருடைய கோபம், அபூபக்கருக்கு ஏற்பட்ட அந்த வேகம் நியாயமானதாக தெரியலாம். ஆனால் இஸ்லாமிய பார்வையிலே, எப்படி இஸ்லாமுக்கு என்று ஒரு பார்வை இருக்கிறது, இஸ்லாமுக்கு என்று ஒரு அளவுகோல் இருக்கிறது, இஸ்லாமுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறது, இஸ்லாமுக்கு என்று ஒழுக்கம் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது. தன்னுடைய சுய உணர்வுகளுக்கு, தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுப்பவன் முஸ்லீம் அல்ல. எப்படிங்க? நல்ல அடிப்படையை புரிஞ்சுக்குங்க, ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோமாக. எனக்கு பிடிக்கிறது, எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டாம், நான் விரும்புகிறேன், நான் விரும்பவில்லை என்று உறவுகளை சேர்ப்பதையோ வெட்டுவதையோ கொடுப்பதையோ தடுப்பதையோ பழகுவதையோ வெறுப்பதையோ ஒருவன் அமைத்துக் கொண்டால் அவனுக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தமில்லை, அவனுக்கும் இந்த தூய மார்க்கத்துக்கும் சம்பந்தமில்லை. மன் அஹப்பலில்லா வஅபகதலில்லா வஅதாலில்லா வமனஅலில்லா ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். ஒருவரை நேசிப்பீர்களா, அல்லாஹ்விற்காக நேசிங்கள். ஒருவரை வெறுக்கிறீர்களா, அல்லாஹ்விற்காக வெறுங்கள். ஒருவருக்கு கொடுக்கிறீர்களா, அல்லாஹ்விற்காக கொடுங்கள். ஒருவருக்கு கொடுக்காமல் தடுக்கிறீர்களா, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய அன்புக்காக. இந்த இடத்தில் செலவழித்தால் அல்லாஹ்விற்கு பிடிக்கும் எனவே செலவழிக்கிறேன், இந்த இடத்திலே செலவழித்தால் அல்லாஹ்விற்கு பிடிக்காது எனவே செலவழிக்கவில்லை, இவருக்கு கொடுத்தால் அல்லாஹ் நேசிப்பான் எனவே கொடுக்கிறேன், இவருக்கு கொடுத்தால் பாவத்திலே செலவழிப்பார் எனவே நான் கொடுக்கவில்லை, அல்லாஹ் விரும்புகிறான் செய்கிறேன், அல்லாஹ் விரும்பவில்லை செய்யவில்லை. எனக்காக அல்ல, என்னுடைய கௌரவம், என்னுடைய கண்ணியம், என்னுடைய மதிப்பு மரியாதை காலிலே கீழே போட்டு மிதிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் அந்த இறுதி பேருரையிலே சொன்னார்கள், எல்லா பெருமைகளையும், குலப்பெருமையாக இருக்கட்டும், மொழி பெருமையாக இருக்கட்டும், இனப்பெருமையாக இருக்கட்டும், என் காலுக்கு கீழே போட்டு புதைக்கிறேன் என்று சொன்னார்கள். இன்று பாருங்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், மனிதன் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய கோபம் முந்தியது, சத்தியம் செய்து விட்டார்கள். அல்லாஹ் என்ன ஆயத்தை இறக்கினான் தெரியுமா, وَلَا يَأْتَلِ أُولُو الْفَضْلِ مِنْكُمْ وَالسَّعَةِ أَنْ يُؤْتُوا أُولِي الْقُرْبَى وَالْمَسَاكِينَ وَالْمُهَاجِرِينَ فِي سَبِيلِ اللَّهِ وَلْيَعْفُوا وَلْيَصْفَحُوا أَلَا تُحِبُّونَ أَنْ يَغْفِرَ اللَّهُ لَكُمْ. அல்லாஹ் யாருக்கு வசதி கொடுத்தானோ, யாருக்கு செல்வத்தை கொடுத்தானோ அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், உறவினர்களுக்கு செலவழிக்க மாட்டேன் என்று, ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன் என்று, அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரா செய்தவர்களுக்கு கொடுக்க மாட்டேன், செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அப்படி செய்யாதீர்கள், சத்தியத்தை முறித்து விடுங்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஏன் நீங்கள் மன்னிக்க கூடாதா, ஏன் நீங்கள் மன்னிக்க கூடாதா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா, அலா துஹிப்பூன் அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும். இப்படி மக்கள் செய்யும் குற்றங்களுக்காக, மக்கள் செய்யும் குறைகளுக்காக நீங்கள் அவர்களை தண்டிக்க நினைத்தால், நீங்கள் செய்யும் குற்றங்களுக்காக, நீங்கள் செய்யும் பாவங்களுக்காக அந்த அல்லாஹ் உங்களை தண்டிக்க நாடினால் உங்கள் நிலைமை என்னவாகும், எப்படி அல்லாஹ் நினைவூட்டுகின்றான் பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பதை விரும்பவில்லையா? இந்த வசனம் யாருக்கு இறங்கியது, அபூபக்கருக்கு இறங்கியது ரழியல்லாஹு அன்ஹு. என்ன செய்தார்கள், உடனே சத்தியத்தை முறித்தார்கள். தாங்கள் என்னென்ன வசதி வாய்ப்புகளை மிஸ்தஹக்கு கொடுத்தார்களோ அவற்றை எல்லாம் மீண்டும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்று நம்மிலே பலரும் இருக்கிறார்கள், குர்ஆனை கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால், நபி மொழிகளை கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, போங்க போங்க எங்களுக்கு நல்லா தெரியும், போங்க போங்க எங்களுக்கு நல்லா தெரியும், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியும், இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணு எங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இல்லை அன்பிற்குரியவர்களே, எங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை மார்க்கம் என்று வந்து விடுகிறதோ, குர்ஆனுடைய வசனம் ஓதப்படுகிறதோ, நபியின் கட்டளை ஓதப்படுகிறதோ, முடிந்து விட்டது. அங்கே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உச்சக்கட்ட கோபமுடையவர்கள். அவர்களுடைய கோபம் என்று வந்துவிட்டால் முன்னால் யாரும் நிற்க முடியாது, யாருக்கும் தைரியம் வராது. எப்படிப்பட்ட ஜெனரலாக இருக்கட்டும், படை தளபதியாக இருக்கட்டும், உமரின் மோகத்தை கோபத்தில் சிவந்ததாக பார்த்தால் துணிச்சல் துணிச்சல் மிக்க ஒரு வீரனுடைய துணிவு வீரம் எல்லாம் நடுகுலைந்து விடும். உமர் சபையிலே உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நபி தோழருடைய கிராமத்து சகோதரர் அவரும் அனுமதி கேட்டு உள்ளே வந்திருந்தார். திடீரென எழுந்தார். உமர் அமீருல் முஃமினீன், யாருடைய நீதத்தை பற்றி உலக வரலாறுகள் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றதோ அந்த உமரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உமரே, நீ என்ன ஆட்சி செய்கிறாய்? நீ நீதமாக ஆட்சி செய்வதில்லை, எங்களுக்கு கொடை கொடுப்பதில்லை, எங்கள் மீது இரக்கம் காட்டுவதில்லை என்று சபையிலே உமரை ஏசி பேசினார். ஹலீஃபா, எப்படிப்பட்ட ஹலீஃபா! உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகம் சிவந்து விட்டது. அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க நாடினார்கள். உடனே அந்த கிராமத்து மனிதனுடைய சகோதரர் நபி தோழர் எழுந்தார். உமரே, அல்லாஹ் கூறுகிறான், ஹுதில் அஃப் வ அம்ர் பில் உருஃப் வ அஅரித் அனில் ஜாஹிலீன் இன் ஹாதா மினல் ஜாஹிலீன். உமரே, மன்னிப்பு, அல்லாஹ் சொல்கிறான், மன்னிப்பை பிடியுங்கள், மன்னிப்பை, ஹுதில் அஃப், மன்னிப்பதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஹுதில் அஃப், நன்மையை ஏவுங்கள். அறியாதவர்கள் உங்களுக்கு தீங்கிழைத்தாலோ, உங்களை மனம் புண்படுத்தினாலோ, உங்களிடத்தில் சண்டை சச்சரவு செய்தார்களோ, அவர்களுக்கு அவர்களை மன்னித்து புறக்கணித்து விட்டுவிடுங்கள் என்று. இதோ என்னுடைய இந்த கிராமத்து சகோதரன் அறியாதவன், சபை ஒழுக்கம் அறியாதவன், உம்முடைய மரியாதை உம்முடைய கண்ணியத்தை அறியாதவன் என்று இந்த வசனத்தை, இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதிய உடனே, குர்ஆனுடைய இந்த வசனத்தை ஓதிய உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அங்கேயே அமர்ந்து விட்டார்கள், அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள். ஆகவேதான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி தோழர்கள் வர்ணிக்கும் போது, கான வக்காஃபன் இந்த ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள் என்று வந்துவிட்டால் அந்த இடத்திலே அப்படியே நின்று விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்களுடைய சமூக வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட பிணைப்பை, ஒரு ஒருங்கிணைப்பை, ஒரு ஒற்றுமையை, ஒரு உறுதியை ஏற்படுத்த நினைத்தார்கள், ஏற்படுத்தி வைத்தார்கள். இரத்த உறவுகளை விட, இஸ்லாமிய மார்க்கத்திலே இரத்த உறவுகளை பார்க்கிலும் இஸ்லாமிய மார்க்கத்தின் சகோதரத்துவ உறவு ஆழமாக உறுதியாக பிணைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு 5 கடமைகளை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு 5 கடமைகளை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். என்ன? ரத்து சலாம். அவர் சலாம் சொல்லும் பொழுது அந்த சலாமுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் சமூகத்துடைய ஒற்றுமையை உறுதிப்படுத்தியவர்களாக சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு 5 கடமைகளை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ஒன்று என்ன? சலாம் சொல்லும் போது அந்த சலாமுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இன்று பலர் இந்த சலாமுடைய அருமையை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அஃப்ஸுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள். இக்ரா இஸ்ஸலாம அலா மன் அரப்த வ மன் லம் தஅரிஃப். உனக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ சலாம் சொல்லிக் கொண்டே இரு. பல சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் சலாம் சொல்வதற்காகவே கடை தெருவுக்கு செல்வார்கள். எப்படி? சலாம் சொல்லுவதற்காகவே கடை தெருவுக்கு செல்வார்கள். இன்று எப்படி ஆகிவிட்டது? சலாம் அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம். வசதி படைத்தவர்களாக இருந்தால் தங்களை போன்று வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவார்கள். படித்த மக்கள் தங்களை போன்று படித்த மக்களுக்கு மட்டும்தான் சலாம். மற்றவர்கள் சலாம் கூறினால் அதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள். இன்னும் சில மக்கள் இருக்கிறார்கள், சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள், தங்கள் ஊரை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவார்கள், அவர்களோடு மட்டும்தான் பழகுவார்கள், மற்றவர்களோடு பழக மாட்டார்கள், பேச மாட்டார்கள், சலாம் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாமை பரப்புங்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள், மக்கள் இரவிலே தூங்கும் போது எழுந்து தொழுங்கள், சொர்க்கத்திற்கு நிம்மதியாக செல்லலாம். என்ன சொன்னார்கள்? அஃப்ஸுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸல்லு பில்லைலி வன்நாஸு நியாம் தத்குலுல் ஜன்னத பிஸலாம். எத்தகைய அழகான பண்பாடுகள் பாருங்கள். சலாம் சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடியது, முஹப்பத்தை வளர்க்கக்கூடியது, இஸ்லாமிய சமூகத்தின் ஒருங்கிணைப்பை உறுதிப்படுத்தக்கூடியது. ஆனால் கவலை என்ன? கூட்டங்களாக, குழுக்களாக, ஜமாத்துகளாக, இயக்கங்களாக பிரிந்த முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது முகம் திருப்பி செல்கிறான். நாளை மறுமையில என்ன பதில் சொல்லுவார்கள் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே? நீ முழிந்த கலிமாவை இந்த சகோதரன் முழியவில்லையா? நீ முன்னோக்கி தொழுகின்ற கிபிலாவை இந்த சகோதரன் முன்னோக்கி தொழவில்லையா? நீ ஓதுகின்ற குர்ஆனை இந்த சகோதரன் ஓதவில்லையா? நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்ற முஹம்மது ரசூலுல்லாஹ்வை இந்த சகோதரன் சொல்லவில்லையா? ஏன் இவனை நீ வெறுக்கிறான்? இவனை வெறுப்பதற்கு என்ன காரணம்? இஸ்லாமிய மார்க்கம் என்ற ஒரு பிணைப்புக்கு பிறகு, இஸ்லாமிய மார்க்கம் என்ற ஒரு ஒருங்கிணைக்கு பிறகு, ஒரு ஒருங்கிணைத்தலுக்கு பிறகு வேறு என்ன தேவை இருக்கிறது ஒருவரை நேசிப்பதற்கு? ஆகவேதான் ரசூலுல்லாஹி சொல்லுங்கள், சொல்லுங்கள், சலாம் சொல்லிக் கொண்டே இருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு என்ன தெரியுமா? அவர்களை யாரும் சலாமிலே முந்த முடியாது. அவர்களை யாரும் சலாமிலே முந்த முடியாது. முந்தி முந்தி சொல்லுவார்கள், சிறுவர்களுக்கு சொல்லுவார்கள், ஏழைகளுக்கு சொல்லுவார்கள், சலாமி முந்தி முந்தி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இன்று பார்க்கிறோம் அந்த பழக்கம் முஸ்லிம் சமூகத்திலே விடுபட்டிருப்பதை, முஸ்லிம் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை. என்ன இவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள்? வஅயாதத்துல் மரியம், நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுதல், நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுதல். இதுவும் எங்கேயாவது சில இடத்திலே, அதுவும் நெருங்கிய உறவினர்களாக இருந்தால் அவர்களை நலம் விசாரிக்க செல்வார். இன்று ஒவ்வொருவரும் தங்கள் முஹல்லாவிலே, தங்கள் ஊரிலே எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருந்து, அவர்களுடைய சமூக பிணைப்போட இருந்து, ஒரு முஸ்லிம் உடல்நிலை சரியில்லை என்றால் அவனை நாம் விசாரிக்க செல்ல வேண்டும் என்று அந்த முஹல்லாவுடைய ஜமாத்து, எப்படி முஹல்லாவுடைய ஜமாத்து ஒரு தொழுகைக்கு பின்னால், ஆஹா நம்ம முஹல்லால, எப்படி நம்ம முஹல்லால உள்ள ஒரு முஸ்லிம் சகோதரர் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியிலே அட்மிஷன் ஆகியிருக்கிறார், சேர்க்கப்பட்டிருக்கிறார், வாருங்கள் நாம் அவரை சென்று பார்ப்போம் என்று இமாம் அவர்களோ அல்லது பள்ளியினுடைய தலைவர் அவர்களோ அவர்களை எல்லாம் சகோதரர்களாக அழைத்துக் கொண்டு சென்று பார்த்தால் அந்த முஸ்லிமுடைய உள்ளம் எப்படி பூரிக்கும் பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் யோசித்து பாருங்கள். சில இடங்கள்ல பள்ளிவாசலுக்கு சந்தாக்கள் கேட்டு வந்துருவாங்க, பேரை நீக்கிடுவாங்க ஜமாத்திலிருந்து. எங்க அவருக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அந்த கஷ்டத்திலே நீங்கள் நிற்க மாட்டீர்கள். இன்று நினைத்து பாருங்கள், சமூக பங்களிப்பு இல்லாத காரணத்தால், சமூகம் ஒத்துழைக்காத காரணத்தால் எத்தனை முஸ்லிம் ஏழைகள், எத்தனை முஸ்லிம் ஏழை நோயாளிகள் தங்களுடைய அந்த மருத்துவ செலவுக்காக பிச்சை எடுக்கிறார்கள் தெரியுமா? உங்களுடைய ஜகாத்துடைய காசுக்கு தகுதியான அந்த மக்கள், உங்களுடைய ஜகாத்துடைய காசுக்கு பணத்திற்கு தகுதியான அந்த மக்கள், உங்களுடைய சதக்காவிற்கு தகுதியான அந்த மக்கள் வீடு வீடாக சென்று, நிறுவனம் நிறுவனமாக சென்று எங்களின் மருத்துவ செலவுக்கு உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சுகிறார்களே, கையேந்துகிறார்களே. எப்படி அல்லாஹ் உங்களுக்கு அருள் மழையை இறக்குவான் இந்த நேரத்திலே? உங்களுடைய ஜகாத்துடைய செல்வங்கள் அவை நிறைவேற்றப்படாமல் உங்களுடைய அறைகளிலே, உங்களுடைய கஜானாக்களிலே, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்களிலே பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றனவே, அதற்கு தகுதியான மக்கள் அவர்கள் அல்லவா, அதற்கு உரிமையானவர்கள் அவர்கள் அல்லவா? அந்த ஜகாத்தை கேட்டு வரும் பொழுது அவர்களை இவர்கள் பார்க்கின்ற பார்வை, பேசுகின்ற பேச்சு, சில சில்லறை காசுகளை வீசிவிட்டு தன்னை பெரிய கொடைவளாக நினைத்துக் கொள்வது, சில ரூபாய் நோட்டுகளை கொடுத்துவிட்டு தன்னை பெரிய ஒரு கொடைவள்ளலாக, பெரிய தர்மகத்தாக நினைத்துக் கொள்வது. அல்லாஹ் நாடினால் உங்களின் செல்வங்களை எரித்து விடுவான், நாசமாக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய கோப பார்வை வந்துவிட்டான். ஏழைகளின் கூக்குரல்கள் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டால், ஏழைகளின் அழுகைகள் செல்வந்தர்களால் துடைக்கப்படவில்லை என்றால், ஏழைகளின் பசி செல்வந்தர்களால் போக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ் மழையை இறக்க மாட்டான், இறக்கினால் வேதனையாக இறக்குவான். பார்க்கிறீர்கள்வா இப்போது நடப்பதை? ஏன்? காரணம் என்ன? ஜகாத் கொடுக்கப்படுவது கிடையாது, ஏழைகள் இங்கே கண்ணியப்படுத்தப்படுவது கிடையாது. கல்லா பல்லா துக்ரிமூன் அல் யதீம் வலா தஹாபூன அலா தஆமில் மிஸ்கீன் வதாக்குலூன துராஸ அக்லல் லம்மா வதுஹிப்பூன அல் மால ஹுப்பன் ஜம்மா. காசு காசு, பணம் பணம் என்று பேய் பிடித்து அழைகிறீர்கள். ஏழைகளுக்கு உதவுவது கிடையாது, மிஸ்கின்களுக்கு உதவுவது கிடையாது, அனாதைகளுக்கு உதவுவது கிடையாது. எல்லா காசும் எனக்குத்தான் சொந்தம், நான் சம்பாதிப்பதற்கெல்லாம் நான் தான் தகுதியானவன், எனக்கே எல்லாம். இவருடைய ஆடம்பர பங்களா, இவருடைய ஆடம்பர கார், இவருடைய ஆடம்பரமான ஆடைகள், இவருடைய ஆடம்பரமான திருமண செலவுகள், இவற்றையெல்லாம் செலவழித்ததற்கு பிறகு மிஞ்சி இருந்தால் சிலர் சில்லறை காசுகளை எடுத்து வீசுவார்கள், இதை தர்மம் என்று எண்ணுகிறார்கள். கேவலம் அன்பிற்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு காரணம் இது, அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு காரணம் இது. அல்லாஹன் இந்த பூமியிலே கால்நடைகள் மட்டும் இல்லை என்றால் அல்லாஹ் முற்றிலுமாக மழையை நிறுத்தி இருப்பான். அவற்றின் மீது இரக்கம் கொண்டு அல்லாஹ் மழையை இறக்கி கொண்டிருக்கிறான். இன்று என்ன நடக்கிறது, மக்களை பார்க்கிறோம். ஒரு திருமணம், இஸ்லாம் கூறுகின்ற திருமணத்திலே எவ்வளவு எளிமை இருக்க வேண்டும், எவ்வளவு ஒழுக்கம் இருக்க வேண்டும். திருமணம் என்ற பெயரிலே பல கோடிகளை நாசமாக்குகிறார்கள், பல லட்சம் ரூபாய்களை நாசமாக்குகிறார்கள், வீண் விரயம் செய்கிறார்கள். அன்றாடம் உணவுக்காக பசிக்காக ஒரு வியாபார, எனக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைத்தால் ஒரு தொழில் செய்து கண்ணியமாக பிழைப்பேனே என்று ஒரு ஏழை அழுது கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு அந்த பணம், அவனுக்கு உரிய பணம் அது, பாக்கெட் உங்கள் பாக்கெட்டாக இருக்கலாம், அக்கவுண்ட் உங்கள் அக்கவுண்டாக இருக்கலாம், அது யாருடைய பணம், அந்த ஏழையுடைய பணம். தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். எத்தனை முஸ்லிம் மாணவர்கள் தெரியுமா, எத்தனை முஸ்லிம் மாணவர்கள் தெரியுமா, ஏழைகள், நல்ல மார்க், நல்ல மதிப்பெண் பெற்றவர்கள், படித்து தேறியவர்கள், ஆனால் அடுத்து உயர்கல்விக்கு படிப்பதற்கு வசதி இல்லை. உயர்கல்விகள் எல்லாம் செல்வந்தர்களின் பிள்ளைகளுக்கே என்று உரித்தாகிவிட்ட இந்த நேரத்திலே இந்த ஏழைகள் கஷ்டப்படுவதை பார்க்கிறோம். பல முஸ்லிம் ஏழைகள் வங்கிகளுக்கு சென்று வட்டிக்கு கடன் வாங்கும் இழிநிலையை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன, இந்த சமூகம். ஒரு முஸ்லிம் மொஹல்லாவிலே ஒரு ஜனாதா ஏற்பட்டு விடுகிறது என்றால் என்ன செய்ய வேண்டும், இந்த முஸ்லிம் மொஹல்லாவின் மீது ஃபர்லாகி விடுகிறது. முஸ்லிம் மொஹல்லாவின் மீது அந்த ஜனாதாவை குளிப்பாட்டுவது, கழுவுவது, சுத்தம் செய்வது, அவர்களை தோளிலே சுமந்து கொண்டு வந்து, அவன் ஏழை கருப்பன் யாராக இருக்கட்டும் எந்த வித்தியாசம் பாராமல் அவனை தோளிலே சுமந்து வந்து மஸ்ஜிதிலே வைத்து அவனுக்கு தொழுகை நடத்தி முஸ்லிம்களுடைய கபர்களிலே கண்ணியமாக அவனை அடக்கம் செய்வது முஸ்லிம்களுடைய கட்டாய கடமை. ஒரு 10 பேர் 20 பேராவது சேர்ந்து இதை செய்ய வேண்டும். அப்படி அந்த 10 பேர் 20 பேர் செய்யவில்லை என்றால் குற்றம் யாரையெல்லாம் பாதிக்கும், யாரையெல்லாம் பாதிக்கும், முழு ஊர் மக்களையும் பாதிக்கும். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் ஃபர்லை விட்ட குற்றவாளியாக நாளை மறுமையிலே நிறுத்தி வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவான். அது போன்றுதான் இன்று நம்முடைய முஹல்லாவிலே ஒரு முஸ்லிம் மாணவன் வட்டிக்கு கடன் வாங்கி படிக்கிறான் வறுமையின் காரணமாக என்றால் அந்த குற்றம் யாரை சாரும், அந்த மாணவனை மட்டுமல்ல, அந்த ஊரிலே வசதி படைத்து வாழ்கின்ற எல்லா முஸ்லிம் வியாபாரிகளையும் எல்லா முஸ்லிம் செல்வந்தர்களையும் அந்த குற்றம் சாரும். பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, நான் சொல்லுகிறேன் என்று கோபிக்காதீர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, செல்வந்தர்கள் தங்களின் பிள்ளைகள் படித்து அந்த விடுமுறை நாட்கள் வரும் அல்லவா, எப்படி பள்ளிக்கூடத்தில் விடுமுறை நாட்கள், விடுமுறையை கழிப்பதற்காக படித்து சிரமப்பட்டு விட்டார்கள். ஒரு மாதம் 15 நாள் இவர்கள் சுற்றுலா சென்றால்தான் நல்ல ஃப்ரெஷ் ஆகி வருவாங்க. அந்த விடுமுறையை கழிப்பதற்கு பல லட்சங்களை செலவு செய்வதை பார்க்கிறோம். எப்படி அந்த விடுமுறைகளை கழிப்பதற்கு பல லட்சங்களை செலவு செய்வதை பார்க்கிறோம். அந்த லட்சங்கள் பாதுகாக்கப்பட்டு பிரிக்கப்பட்டால் எத்தனையோ ஏழை முஸ்லிம் குடும்பம் வயிறாறிவிடும், பசியாறிவிடும். அந்த குடும்பத்திலும் ஒரு படித்தவர் உருவாகி இருப்பார். ஏன் இந்த கஞ்சத்தனம், சிந்தித்து பாருங்கள். அடுத்து வாருங்கள், ஜனாசாவை தொடர்ந்து செல்வது, ஜனாசாவோடு செல்வது, இஜாபத்து தாவா, ஒருவர் விருந்துக்கு அழைத்தால் யார் அழைக்கிறார், பணக்காரரா, போவோம். ஏழையா என்ன வச்சிருக்க போறான் வீட்டில் சாப்பாட்டில், எப்படி ஆகிவிட்டது. இன்று பலர் கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுப்பார்கள், யாருக்கு அழைப்பு கொடுப்பார்கள், யாருக்கு அழைப்பு கொடுத்தால் கிஃப்ட் நிறைய வரும், யாருக்கு அழைப்பு கொடுத்தால் மொய்ப்பணம் நிறைய வரும், அந்த மாதிரி இடமா பார்த்து அழைப்பு கொடுப்பாங்க. வியாபாரமாகிவிட்டது, விருந்து எப்படி வியாபாரமாகிவிட்டது. கணக்கு போடுவாங்க, 50 ரூபா 100 ரூபா ஒரு ஆளுக்கு செலவு பண்ணா வர்றவங்க ஆவரேஜா பார்த்தா ஒரு 200 ரூபா சேரிடுமா? ஓகே, கேவலம் அல்லவா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஷர்ரு வலீமத்தின், ஷர்ரு வலீமத்தின், ஷர்ரு வலீமத்தின் யுதுஆ லஹா அல் அக்னியா வ யுத்ரகு லஹா அல் ஃபுகரா. வலீமா விருந்துகளிலேயே மட்டரகமான, மோசமான, கீழ்த்தரமான, கேவலமான விருந்து என்ன தெரியுமா? செல்வந்தர்களாக அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களே அதுதான். இல்ல, நாங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துட்டோம், அவங்க தான் வரல. எப்படி வர முடியும்? உங்கள் கல்யாணத்தை 5-star ஹோட்டல்களிலும் ஆடம்பரமான திருமண பங்களாக்களிலும் வைத்தால் ஏழை எப்படி அங்கே வருவான்? ஏழை எப்படி அங்கே வருவான்? அந்த செல்வந்தர்களுக்கு முன்னால் வந்து பிச்சைக்காரர்களாக கேவலப்படுவதற்கா? அந்த ஆடம்பர பிரியர்களுக்கு முன்னால் வந்து, அந்த முகஸ்துதி வீணர்களுக்கு முன்னால் வந்து தன்னுடைய கிழிந்த ஆடையில், அல்லது தன்னுடைய அழுக்கடைந்த ஆடையில், அல்லது தன்னுடைய பழைய ஆடையில் கேவலப்படுவதற்கா? வரமாட்டானே சுய கௌரவம் உடையவன். சொல்லுவாங்க, நாங்க எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துட்டாங்க, அவங்க வரல, அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஏன் நீ அப்படி செய்தாய்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாவத்து கொடுங்கள், தாவத்தினுடைய அழைப்புக்கு பதில் கொடுங்கள். பக்கத்திலே ஒருவர் தும்மி விட்டால் அந்த தும்மலுக்கு பதில் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சொல்லும் பொழுது இர்ஹமுகல்லாஹ் என்று பதில் சொல்லுங்கள். இப்படி அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நற்குணம், ஒழுக்கம், சமூக பிணைப்பு, பண்பாடு, சமூக புரிந்துணர்வு, ஒருவர் ஒருவரை மன்னித்தல், ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்தல், ஒருவர் ஒருவருக்கு ஒத்தாசை செய்தல், தனக்கு செய்த அநீதிகளை மறந்தல், மன்னித்தல், விட்டுக் கொடுத்தல், இந்த அடிப்படைகளின் மீதுதான் இந்த சமூகம் அமைக்கப்படுகிறது. இதை கொண்டுதான் நாம் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கவர முடியும், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்த போது வஹியின் அதிர்வால் பயந்தவர்களாக வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள். எனக்கு ஏதாவது சைத்தான்களுடைய தீண்டுதல் ஏற்பட்டு விடுமோ, ஜின்களுடைய தாக்குதல் ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், நான் ஏதாவது ஒன்றை செய்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன் என்று ஹதீஜாவிடம் ஓடி வரும் பொழுது அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், ரசூலுல்லாஹிவிற்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்த நபித்துவம் என்ற அந்த அந்தஸ்தை அவர்கள் உறுதிப்படுத்தும் போது என்ன சொன்னார்கள், என் கணவனாரே, இன்னக்க தஹ்மிலுல் கல், பிறருடைய சுமையை, பிறருடைய சிரமத்தை நீ அல்லவா தாங்கிக் கொள்ளுகிறாய், வ தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவருக்கு சம்பாதித்து நீ கொடுக்கிறாய். எப்படி இன்று என்னங்க, இல்லாதவர்கள்ட்ட இருந்து வேலையை வாங்கி அவன் சம்பளத்தையும் அமுக்கக்கூடிய தொழிலை அமுக்கக்கூடிய செல்வந்தர்களையும் அமுக்கக்கூடிய முதலாளிகளையும் நாம் பார்க்கிறோம். எப்படி வேலை செய்பவர்களுக்கிடைய கூலியை முறையாக கொடுப்பதில்லை. அல்லாஹ் கூறுகிறான், நாளை மறுமையிலே அல்லாஹ் 3 பேரை நிறுத்தி வைத்து அவர்களிடத்திலே அல்லாஹ் வாதிடுவான். யாரிடத்திலே அல்லாஹ் வாதிட ஆரம்பித்தால் அவர்கள் தப்ப முடியுமா? அவர்களில் ஒருவன் யார் தெரியுமா? ரஜுலுன் இஸ்தஜர அஜீரன், இஸ்தஜர அஜீரன் வஸ்தௌஃபா மின்ஹு அமலஹு வலம் யுஅத்தி அஜ்ரஹு. ஒருவரை வேலைக்கு வைத்து அவனிடத்திலே முழுமையாக வேலை வாங்கியதற்கு பிறகு அவனுக்கு அந்த வேலைக்குரிய கூலியை கொடுக்காமல் அனுப்புகிறானே, அவனிடத்திலே யார் வாதிடுவான்? அல்லாஹ் வாதிடுவான். தொழிலாளிகளை, வேலையாட்களை வேலையில் அமர்த்திருக்கும் செல்வந்தர்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை பிடித்து நிறுத்தி விசாரித்து உங்களுடைய அமல்களை எல்லாம் பறித்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி உங்களை நரகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் அவர்களுடைய கூலிகளை கொடுத்து விடுங்கள். அடுத்து ஹதீஜா என்ன சொல்கின்றார்கள், கணவனாரே, வழியிலே யாராவது சுமையோடு சென்றால் அந்த சுமையை நீங்கள்லவா சுமந்து செல்கின்றீர்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு எப்படி? யாராவது விறகுகளை சுமந்து கொண்டு சென்றாலோ அல்லது சுமைகளை சுமந்து கொண்டு சென்றாலோ என்ன செய்வார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? வாருங்கள், நானும் கொஞ்சம் தூக்கி வருகிறேன். எப்படிப்பட்ட பண்பு பாருங்கள், எத்தகைய குணம் பாருங்கள். இந்த குணத்தை தான் நபியினுடைய மனைவிமார்கள், நபியினுடைய தோழர்கள் பிரதிபலித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிலே ஒருவர் ஸைனப் பின்த் ஜஹஷ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் நான் மரணமானதற்கு பிறகு மிக வெகு விரைவாக என்னோட வந்து சேரக்கூடியவர் யார் தெரியுமா? யாருக்கு கை நீளமாக இருக்குமோ அவர்தான் என்று. அப்ப மனைவிமார்கள் எல்லாம் வேகமாக அளவுகோலை எடுத்து வந்து அளக்க ஆரம்பித்தார்கள், யாருக்கு கை நீளமாக இருக்கிறது என்று. கடைசியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 4-5 ஆண்டுகளுக்குள் அவர்களுடைய மனைவிகளிலே முதலாவதாக மரணித்தது யார்? ஜைனப் பின்த் ஜஹஷ். இவருடைய பழக்கம் என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட குறைஷி பெண்மணி, பனு அசது குடும்பத்தைச் சேர்ந்த, பனு ஜஹரா குடும்பத்தைச் சேர்ந்த குறைஷி குலத்து பெண்மணி, ரசூலுல்லாஹுடைய மனைவியாக இருந்தவர்கள் உம்முல் முஃமினீன். என்ன செய்வார்கள் தெரியுமா? சதகா, தர்மம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அன்சாரிகளின் வீடுகளுக்கு சென்று வீட்டு வேலை செய்வார்கள். அன்சாரிகளின் வீடுகளுக்கு சென்று வீட்டு வேலை செய்துவிட்டு அதற்குரிய ஊதியத்தை பெற்று வந்து ஏழை முஹாஜிர்களுடைய வீடுகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட யத்தீம்களாக இருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளுடைய விதவைகள், கை கால்களை இழந்தவர்கள், அவர்களுடைய வீடுகளாக சென்று அந்த தங்களுடைய ஊதியத்தை சதகாவாக கொடுத்துவிட்டு அப்படியே வந்து விடுவார்கள். எப்படிப்பட்ட தர்ம சிந்தனை பாருங்கள். கலீஃபாக்கள் ஆயிரம் ஆயிரமாக லட்சம் லட்சமாக கொண்டு வந்து கொட்டுவார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு. அதிலிருந்து ஒரு பைசாவை கூட, ஒரு தீனார் திருகத்தை கூட தான் எடுத்து அனுபவிக்காமல் அப்படியே ஏழை முஹாஜிர்களை வரவழைத்து அப்படியே பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள் ஜைனப் பின்த் ஜஹஷ். ஒரு சமயம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து எக்கச்சக்கமான தங்க தீனார்கள் வந்து குமிந்து விட்டன. சொன்னார்கள், அல்லாஹுவே அல்லாஹுவே, அடுத்த ஆண்டு உமரிடமிருந்து இந்த வெகுமதி வருவதற்குள்ளால் என்னை அழைத்துக் கொள். துன்யாவை பார்த்து பயந்தார்கள். அது போன்று அடுத்த அந்த ஆண்டு முடிவதற்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். எத்தகைய பண்பாடு பாருங்கள். இந்த ஒரு ஒழுக்கத்தையும் இந்த ஒரு சமூக புரிந்துணர்வையும் அல்லவா இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இவர்கள் அல்லவா முஸ்லிம்கள், பிறரின் வலியை தன் வலியாக உணரக்கூடியவர்கள், பிறரின் துன்பத்தை தன் துன்பமாக உணரக்கூடியவர்கள், பிறரின் கஷ்டத்தை தன் கஷ்டமாக பார்ப்பவர்கள், இவர்கள் அல்லவா முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அண்டை வீட்டார் இருக்கிறார், அவர் யார், எந்த மதத்தைச் சேர்ந்தவர், யாரை வணங்குகிறார், என்ன கொள்கை, அதை பற்றியெல்லாம் இங்கே பேசவில்லை. உங்களுக்கு ஒரு அண்டை வீட்டார் இருக்கிறார், அவர் பசியோடு இருக்கும் போது, அவர் பசியோடு இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பிட்டு விட்டு வயிறார நிம்மதியாக தூங்கினால் நீங்கள் அல்லாஹுவை நம்பியவரே அல்ல. புரியுதுங்களா ஹதீஸ்? இன்னைக்கு அண்டை வீட்டார் எப்படி இருக்கிறாரு, அவர் யாரு, அவருக்கு என்ன கஷ்டம், அவங்க வீட்டில் என்ன துன்பம் தொந்தரவு, என்ன அவர்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை, இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பிரியாணி ஆக்கணுமா, நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு ஆக்கணுமா, எல்லாரும் சாப்பிட்டோமா, இன்னும் மிச்ச மீதியை கொண்டு போய் குப்பையில் கொட்டினாலும் கொட்டுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள், இவர்கள் எல்லாம் இஸ்லாம் கூறுகின்ற முஸ்லிம்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறுகின்ற முஸ்லிம்கள். ஒரு பக்கம் பார்க்கிறோம் ஒழுக்கத்திலே, சமூக பண்பாடுகளிலே முஸ்லிம்களுடைய இந்த நிலையை, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இறை நம்பிக்கை எப்படி இருக்கிறது, இறை வழிபாடு எப்படி இருக்கிறது. இன்று ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? பேருதான். எல்லோரையும் சொல்லவில்லை, ஒரு பெரும்பாலான ஒரு கூட்டத்தை சொல்லுகின்றேன். எப்படி பெரும்பாலான ஒரு கூட்டம் முஸ்லிம்களிலே பெயரால் தான் வித்தியாசப்படுகிறார்களே தவிர, அல்லது வசிக்கும் இடத்தால் தான் வித்தியாசப்படுகின்றார்களே தவிர, மற்றபடி இறை நம்பிக்கை, இஸ்லாம் கூறுகின்ற கொள்கை எங்கே இருக்கிறது, இஸ்லாம் சொல்லுகின்ற இறை வழிபாடு, இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்வை வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று அங்கீகரித்து வணக்க வழிபாடுகளை அவனுக்கு என்று தூய்மைப்படுத்துதல். எங்கே பார்க்க முடிகிறது? உங்களை விட நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. எப்படி சேலஞ்ச் பார்த்துருவோமா? நீ பெரியவனா, நான் பெரியவனா? நீ செய்யற ஒழுங்கீனங்கள், நீ செய்கின்ற சிறுக்கு பெரிசா, நான் செய்கின்ற சிறுக்கு பெரிசா பார்த்துருவோமா என்று போட்டிகள் நடப்பதை போன்று உள்ள காட்சியை பார்க்கிறோம். மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலம் ஒரு ஊர் இருக்கா, அந்த ஊருக்கு பயன் செஞ்ச போனோம். முதல்ல இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு பயன் செய்யவே விடல, கடைசியில் பள்ளிவாசலுக்குள்ளாரதான் செஞ்சோம். என்னன்னு சொன்னா, அங்க ஒரு தர்கா இருக்கான், அந்த தர்காவுல 10 நாள் உருஸ், 10 நாள் கந்தூரி கொண்டாட்டம். அதுல சிறப்பு நிகழ்ச்சிகள் என்ன? டப்பாங்குத்து டான்ஸ், மியூசிக்கு, குரவம் குரத்தி ஆட்டம், எல்லாம். இதெல்லாம் யாருக்குப்பா? அவுளியாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு. யார சந்தோஷப்படுத்த? அவுளியாவை சந்தோஷப்படுத்த. சரிப்பா, எந்த அவுளியாப்பா அங்க அடங்கி இருக்கிறாரு? எந்த அவுளியா அங்க அடங்கி இருக்கிறார்? அதெல்லாம் அவுளியாலாம் யாரும் அடங்கலங்க. ஷாகுல் அமீது ரஹமத்துல்லாஹி அலைஹி ஏதோ ஒரு வேலையா எங்கேயோ போனாங்களாம், போகும்போது அந்த இடத்துல உட்காந்துட்டு போனாங்களாம். அங்க ஒரு தர்கா, அங்க ஒரு கபர். இப்ப சமீபத்தில் பொதக்கடின்னு ஒரு ஊருக்கு போனோம், அங்க பார்த்தா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அங்க ஒரு தர்கா, அங்க ஒரு சமாதி. இங்க யாருப்பா அடங்கி இருக்கிறா? இங்க யாரும் அடங்கலங்க. ஷாகுல் அமீது ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை இங்க வந்து உட்காந்துட்டு போனாங்க. சிங்கப்பூர்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்தோம், அங்க பார்த்தா நாகூர் தர்கான்னு சொல்லிட்டு. நான் பார்த்தேன், என்னடா அது புதுசா இருக்குது, ஒருவேளை இந்தியா கவர்மெண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஏதாவது ஒப்பந்தம் பண்ணி நாகூர்ல அப்படியே இடம்பெயர்த்து கொண்டு வந்து சிங்கப்பூருக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, என்னங்க சரி இல்ல, ஷாவுல் அமீது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு வேலையா கப்பல்ல இங்க வந்திருக்கும் போது இந்த இடத்துல சில்லா இருந்துட்டு போதுறாங்க, அதனால அங்க ஒரு தர்கா. என்ன நடக்கிறது? மாற்றார்கள் தங்களின் கோயில்களிலே எப்படி வழிபாடுகள் செய்வார்களோ, எப்படி சடங்கு சம்பிரதாயங்கள் செய்வார்களோ, அதற்கு சற்றும் குறையாமல் எல்லா அனாச்சாரங்களையும் ஒருங்கிணைந்து ஒரே நேரத்திலே அரங்கேற்றுகின்றார்கள். தங்களுக்கு இவர்கள் சொல்வது என்ன? ஒரிஜினல் முஸ்லிம்ஸ். தங்களுக்கு இவர்கள் சொல்வது என்ன? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். எந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இதை அங்கீகரிக்கிறது? இமாம் அபு ஹனீஃபா இதை அங்கீகரிப்பார்களா? இமாம் ஷாஃபிஈ அங்கீகரிப்பார்களா? இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹிம் அங்கீகரிப்பார்களா? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அங்கீகரிப்பார்களா? ரசூலுல்லாஹ் அங்கீகரிப்பார்களா? சஹாபாக்கள் அங்கீகரிப்பார்களா? இது எங்கிருந்து வந்த கலாச்சாரம்? காரைக்காலுக்கு சென்றால் அங்கே ஒரு தர்கா, அங்கே ஒரு மஸ்ஜித், மொய்தீன் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு வெளியில மொய்தீன் தர்கா. அப்துல் காதர் ஜீனா அலி ரஹமத்துல்லாஹி அலி பக்தாதுல எல்லாம் மௌத்தா போனாங்க, ஈராக்கில எல்லாம் வசிச்சாங்க. அவங்க கபிரிஸ்தான் எங்க? இங்க வந்துச்சு. இல்ல இல்ல, அவங்க சில்லா வந்தாங்க, இங்க இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாங்க 40 நாள், அதனால அங்க கபர். எங்க வரலாறு? அப்படி ஒரு கால் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு கால். அப்படி ஒரு பெரியவர் ஒரு இடத்திலே வந்து அல்லாஹுவை நினைத்தார் என்பதற்காக அந்த இடத்தை புனிதப்படுத்தினால் அந்த புனிதத்துக்கு பெயர்தானே ஷிர்க். அதைத்தானே முஷிரிக்குகள் செய்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே. யாரை புனிதப்படுத்துவது, எதை புனிதப்படுத்துவது, யாரை வணங்குவது, எதை வணங்குவது? அல்லாஹ்விற்கு சுஜூது செய்ய வேண்டிய ஒரு முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யார்? முவஹ்ஹித். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணக்க வழிபாடுகளை கொண்டு தனிமைப்படுத்தக்கூடியவர். யாருக்கு சுஜூது செய்கிறார்? தமிழ்நாட்டில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கிடையாது, ஃபுல்லாக இந்தியா, ஃபுல்லாக பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த கலாச்சாரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம். ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு தர்கா, இங்கே போய் தொழுவார், அங்கே போய் ஃபாத்தியா ஓதுவார், அப்புறம் சுஜூது பண்ணுவார். இங்கே நீ எந்த அல்லாட்ட கேட்ட? கபரில் எந்த அல்லா அடங்கி இருக்காரு? யார்கிட்ட கேட்குற? இங்கே ஐயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தாயி. இங்கே தொழுது முடிச்சோன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வக்கீனா அதா பண்ணார். அப்போ இங்கே அல்லாட்ட கேட்டு அல்லா உனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டானா? இல்ல என்னால இவ்வளவு கொடுக்க முடியாது, பாதியை போய் அவுளியாட்ட கேட்டுக்கன்னு சொல்லிட்டானா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? துஆ, பிரார்த்தனை. அல்லாஹ் எப்படி பிரியப்படுகிறான் தெரியுமா? உதுஊனி, என்னை அழை, என்னிடத்திலே பிரார்த்தனை கேள், என்னை அழைத்துக்கொள். வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், என்னை பற்றி நபியே என்னுடைய அடியார்கள் கேட்டால் சொல்லுங்கள், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். அழைப்பவர் அழைத்தால் அவரின் அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர்கள் எனக்கு பதில் சொல்லட்டும், என்னை நம்பிக்கை கொள்ளட்டும் என்று பார்க்கிறோம். முஸ்லிம்கள் பல முஸ்லிம்களிலே பல கூட்டம் என்ன செய்கிறார், அல்லாஹ்வை நம்புவதை விட அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ்விடத்திலே கேட்டால் கிடைக்கும் என்று நம்புவதை விட எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அல்லாஹ்ட்ட கேட்டா கொஞ்சம் லேட்டா வரும், அவுலியாக்கள்கிட்ட கேட்டா சீக்கிரமா வந்துடும். தங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்பதற்காக கபர்களுக்கு நேர்ச்சி செய்கின்ற எத்தனை முஸ்லிம்கள் இன்று இருக்கிறார்கள். அதாவது முஸ்லிம் என்று சொன்னால் முஸ்லிம் என்ற பெயரிலே காரணம் ஒருவன் சிறுக்கு வைத்து விட்டார், இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுகிறான். நேர்ச்சி இபாதத் நதர், நேர்ச்சி என்ன இபாதத். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்கின்ற தர்மம், நீங்கள் செய்கின்ற நேர்ச்சி அல்லாஹ் அறிந்திருக்கிறான். முஸ்லிம்களிலே ஒரு கூட்டம், முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகளிலே ஒரு கூட்டம் அல்லாவிற்கு முன்னால் சுஜூது செய்து அல்லாவிடத்தில் அழுவதை விட கபர்களுக்கு முன்னால் சுஜூது செய்து அழுவதை பார்த்திருக்கிறீர்களா இல்லையா, பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? எந்த இஸ்லாமிய மார்க்க வீதி அங்கீகரித்தது, எந்த ரசூலுல்லாஹ்வுடைய தீனிலே இது இருக்கிறது, எந்த சஹாபியை அங்கீகரித்தார்கள், எந்த இமாம்கள் இதை அனுமதித்தார்கள், சிந்திக்க வேண்டாமா? யோகபித்த ஃபத்வா என்ன தெரியுமா, யார் ஒருவன் அல்லாஹ் அல்லாதவருக்காக சஜிதா செய்கிறானோ அவரை கண்ணியப்படுத்தியவனாக அவர் அல்லாஹுவை நிராகரித்து விட்டார். ரசூலுல்லாஹ்க்கு சஜிதா செய்யலாமாங்க, சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்களா? ரோமுக்கு போயிட்டு வந்த சஹாபி பார்த்துட்டு சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, வீணா போன அந்த அரசர்களுக்கெல்லாம் அந்த மக்கள் செய்தா செய்யறாங்க, நீங்கள் அல்லவா தகுதியானவர், நீங்கள் அல்லவா தகுதியானவர் அந்த சுஜூதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷரியத்திலே நான் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே லா யஸ்லஹு லி அஹதின் அன் யஸ்ஜுத லி அஹதின், இந்த மார்க்கத்திலே யாரும் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. சலாம் சொல்லும் போது குனிய கூட கூடாதுங்க, சலாம் சொல்லும் போது குனிய கூட கூடாது, கண்ணியமா நேரா நின்றுதான் சலாம் சொல்லணும். முசாஃபா செய்யும் போது நேருக்கு நேரா தான் கை கொடுக்கணும், குனிஞ்சு கை கொடுக்க கூடாது. எப்படிப்பட்ட கண்ணியத்தை, எப்படிப்பட்ட இறை வழிபாட்டின் அந்த பாதுகாப்பை இஸ்லாம் வழிமுறைப்படுத்தியுள்ளது. பார்க்கிறோம் சுஜூது செய்கிறார்கள், அங்கே ருக்கு செய்கிறார்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் அழுவதை விட அங்கே சென்று அழுகிறார்கள். எத்தனை மக்கள் அங்கே சென்று எழுத்து காப்பிருக்கிறார்கள் தெரியுமா, என்ன செய்கிறார்கள், அங்க போனா ஆபரேஷன் நடந்துருமா, கனவுல என்ன செய்யுமா நடக்குமா, கனவுல ஆபரேஷன், கனவுல கராமத்து நடக்குது. என்னென்ன நம்பிக்கைகள், எத்தனை விதமான நம்பிக்கைகள், அந்த விவரத்தெல்லாம் நான் உள்ளார போய் சொல்றதுக்கு விரும்பல. மொத்தமாக சிறுக்கு, மொத்தமாக என்ன நடக்கிறது, இணை வைத்தல், இணை வைத்தலின் இடம்தான் வித்தியாசப்படுகிறது, இணை வைத்தலின் இடம்தான் வித்தியாசப்படுகிறது. மாற்றார்கள் கோயில்களிலே அல்லது சர்ச்சைகளிலே இணை வைக்கிறார்கள், படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீனுக்கு முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகள் எங்கே இணை வைக்கிறார்கள், தங்களின் நல்லோர்கள் அடங்கி இருக்கின்ற கபர்களிலே தர்காக்களிலே. சைத்தானுக்கு நல்லா தெரியும், விவரமானவன் சைத்தான், விவரமானவன். ஒரு பாயை கூட்டிட்டு போய் ஒரு பூணூல் போட்டவர்கிட்ட ஒரு காவி வேஷ்டி கட்டவன் காலில் போய் உழுவைக்க முடியுமா, உழுவைக்க முடியாது. ஒரு பாதிரியார் முன்னாடி போய் பாய உழுவைக்க முடியுமா, முடியும். இவனை வழி கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஆக மொத்தம் சிறுக்களை தள்ளணும். சைத்தானுக்கு நோக்கம் என்ன, ஆக மொத்தம் சிறுக்களை தள்ளி நிரந்தரமா நரகத்துல அடைக்கணும், அதான் அவனுக்கு நோக்கம். சிறுக் என்பது எங்கே இருந்தாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி, ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொல்பவர்கள், ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கடவுள் என்று சொல்பவர்கள், அவர்களும் சிறுக் வைக்கிறார்கள். அதுபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே துஆ கேட்பவர்கள், அவர்களை நோய்களை குணப்படுத்தக்கூடியவர்கள் என்று நம்பக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகளா இல்லையா, அது இணை வைக்கும் செயலா இல்லையா, ஆனா அது இணை வைக்கக்கூடிய செயல். ஆனா அவுளியாக்கள் குணப்படுத்துவாங்க, அவுளியாக்கள் குழந்தை கொடுப்பாங்க, அவுளியாக்கள் துஆக்களை கேட்பார்கள் என்று நம்புனா அது ஷிர்க் கிடையாது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவுளியாக்களை விட கீழே மட்டமா போயிட்டாங்களா, உங்களுடைய ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அவுளியாக்களை விட அல்லாஹ்விடத்தில் ஈசா நபியின் அந்தஸ்து உயர்ந்தது, கண்ணியம் உயர்ந்தது. அந்த ஈசா நபியிடத்தில் துவா கேட்கறதுனாலயே அல்லாஹ் இந்த நசரானிகளை முஷ்ரிக் என்று சொல்லும் போது, இவர் யாரு, எங்க பிறந்தாரு, இவருக்கு சொர்க்கம் இருக்கா இல்லையா, இவருக்கு மறுமையில என்ன நடக்கும், ஒரு விவரமும் தெரியாமல் இருக்கும் பொழுது எதை நாம் ஆதரவிக்கிறோம், எப்படி எல்லா முஸ்லிம்களுக்கும் நன்மையை நாம் ஆதரவிப்பது போன்று, எல்லா முஸ்லிம்களுக்கும் சொர்க்கத்தை ஆதரவிப்பது போன்று அவருக்கும் நாம் ஆதரவிக்கிறோம், அவ்வளவுதானங்க முடியும் நமக்கு, அதுக்கு மேல நமக்கு சக்தி இருக்கா? ஒரு சஹாபி இறந்து விட்டவரை பார்த்து ஒரு நபி தோழர் சொன்னார் இவர் சொர்க்கவாசி என்பதாக, ரசூலுல்லாஹ்விற்கு கோபம் வந்ததா இல்லையா? எனக்கு தெரியாத நாளை என்ன நடக்கும் என்பதாக, மாத்ரி மா யுஃபாலு பி வலா பிக்கும், எனக்கு உங்களுக்கும் என்ன நடக்கும் என்று மறுமையில் எனக்கு தெரியாது, அல்லாஹ்விடத்திலே துணிவு கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரல் அஸ்வதை முத்தம் போடுவாங்கன்னு பார்த்திருக்கிறோம் முஸ்லிம்கள், அதுவும் ஹஜ்ரல் அஸ்வதை மட்டும்தான் முத்தம் போடணும் காபால, பல ஹாஜிகளுக்கு அது கூட தெரியறது கிடையாது. காபத்துல்லாவுடைய எல்லா சவத்தையும் முத்தம் போடுவாங்க, தரையை முத்தம் போடுவாங்க, தரையை முத்தம் போடுவாங்க, தூணை முத்தம் போடுவாங்க, கூடாது. ருக்ன யமானி தடவை மட்டும்தான் செய்யணும், ருக்ன யமானிய தடவை மட்டும்தான் செய்யணும் வலது கையால, ஹஜ்ரல் அஸ்வதை மட்டும்தான் முத்தம் போடணும். காபத்துல்லாவுடைய வாசலை கூட முத்தம் போடக்கூடாது, காபத்துல்லாவுடைய சுவரை கூட தொட்டு தடவக்கூடாது. அல்லாஹ்வுடைய வீடு, ஹலீலுல்லாஹ் கட்டிய வீடு, ரசூலுல்லாஹ் தவாஃப் செய்த வீடு, நபிமார்கள் தவாஃப் செய்த வீடு. ஆனால் அந்த காபத்துல்லாவிற்கு கொடுக்கும் கண்ணியத்தை விட தங்களை முஸ்லிம் என்று சொல்கின்ற இந்த மக்கள் கபர்களுக்கு கொடுக்கின்ற கண்ணியம் சாதாரணமானதல்ல. கபர்களை தொட்டு தடவுறது, தூணை தொட்டு தடவுறது, அங்க இருக்கிற நஜிசுகளை அழிக்கிறது, அங்க இருக்கிற மண்ணு அல்லா அதுல ஷிஃபா, எப்படி நம்பிக்கை? ஜண்டாக்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களை பார்த்தீர்களா? ஜண்டா தெருக்கு தெருக்கு ஜண்டா பஞ்சா, எப்படி மாற்றார்கள் பூஜை செய்கிறார்களோ அது போன்று அப்படியே பூஜை, அங்கே நின்று துவா, அங்கே நின்று பிரார்த்தனை, அதற்கு ஒரு தவாஃப். சமீபத்தில் நண்பர் ஒருவர் அஜ்மீருக்கு சென்று விட்டு வந்தார். அவர் ஒரு நிர்பந்தத்திலே என்ன நடக்கிறது ஒரு சூழ்நிலை சென்று விட்டு வந்தார். அங்கே நடந்த நிலைமையை பார்த்து வர்ணிக்கிறார். உள்ளே அழைத்து சென்றதற்கு பிறகு பாபாவுக்கு சஜிதா பண்ணிக்கிறாங்க, பாபாவுக்கு சஜிதா செஞ்சுக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க, கபரை ஏழு முறை தவாப் செஞ்சு வந்துருங்க. நீங்க பக்கத்தில் நாகூர் போனா கூட பார்க்கலாம், கோவளத்தில் பார்க்கலாம், ஊருக்கு ஊர் நிறைய இருக்குது, பரக்கத்தா இருக்கு. எது இல்லையோ இது பரக்கத்தா இருக்கு. ஏழு முறை கபரை தவாஃபு பண்ணால் ஹாஜா முஹினுதீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கபரை ஏழு முறை தவாஃபு பண்ணினால் ஒரு ஹஜ்ஜு செய்த நன்மையாம். எப்படி பரப்பி வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும், தெரியாம கிடையாது. இந்தியால இருந்து இதற்காக வேண்டிய வருஷம் வருஷம் அஜ்மீர் உருசுக்கு போற முஸ்லிம்கள் இருக்காங்களா இல்லையாங்க? அங்கிருந்து எத்தனை பேர் வீட்டுக்கு மணி ஆர்டர் ஃபார்ம்ல இது வருது காசு அனுப்புங்கன்னு சொல்லி அங்கிருந்து தபுருக்கு வருது, பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? பிளாஸ்டிக் பையில போட்டு அங்க உள்ள காஞ்சி போன நஜிசு பூவெல்லாம் தூக்கி அள்ளி போட்டு எல்லாம் வரும் தபுருக்குங்கிற பேர்ல. பரக்கத்து பரக்கத் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இங்கே நம்பிக்கை, முஸ்லிம்களுடைய இல்ம் எங்கே சென்று விட்டது? முஸ்லிம்களுடைய ஏகத்துவம் எங்கே சென்று விட்டது? முஸ்லிம்களுடைய இறை நம்பிக்கை எங்கே சென்று விட்டது? கபரை ஏழு முறை தவாஃப் பண்ணா என்ன நன்மை கிடைக்குமா? என்ன நன்மை? ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை, லா இலாஹா இல்லல்லாஹ். காபத்துல்லாவை ஏழு முறை தவாஃப் செய்தால் கூட தவாஃபுடைய நன்மை தான் உண்டே தவிர ஹஜ்ஜுடைய நன்மை கிடையாது. அப்புறமா அந்த பக்கத்துல ஒரு வாசலை காட்டி, இந்த வாசல் சொர்க்கத்து வாசல், இந்த வாசல் எந்த வாசலா? சொர்க்கத்து வாசலா. இவர் கேட்டார், நண்பரு எப்படிங்க சொர்க்கத்து வாசல்னு சொல்றீங்க? இல்ல இந்த வாசல் வழியா தான் ஹாஜா நாயகம் இந்த இடத்துக்கு வருவாங்க, கான்காவுக்கு வருவாங்க. நாளைக்கு உலகத்தை அல்லாஹ் அழிக்கும் பொழுது இந்த வாசல் அப்படியே தூக்கிப்பான், சொர்க்கத்துக்கு தூக்கிப்பான். என்னங்க கதை, என்ன கற்பனை? எப்படி இவர்கள் போட்டி போடுகிறார்கள் அல்லாஹ்வோடு ரசூலோடு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா பைன பைதி வ மின்பரி ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னா. என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மின்பருக்கும் இடையில் உள்ள அந்த இடம் சொர்க்க பூங்கா என்று சொன்னார்கள், சொர்க்க பூங்கா என்று சொன்னார்கள். அப்படியா? இப்ப நபிக்கு மட்டும் சொர்க்க பூங்கான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வழி என்ன குறைஞ்சவரா? ஒவ்வொரு கபருக்கும் ஒவ்வொரு தர்காவுக்கும் ஒரு ரௌதா ஷரீஃப். மஸ்ஜித் நபவியில தான் முஸ்லிம்கள் ரௌதா ஷரீஃப் இருக்கு என்று அறிந்திருப்பார்கள். ஆனா முஸ்லிம்களுடைய இன்னொரு ஒரு வகையும் இருக்கிறது. ஊருக்கு ஊர் உள்ள கபிரஸ்தான்லயும் ரௌதா ஷரீஃப். நாகூர்ல போனீங்கன்னா மகரிப் நேரம் ஆன உடனே மகரிப் நேரம் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, யாராவது கேள்விப்பட்டீங்களா, ரௌதா ஷரீஃப் திறக்கிற நேரம். என்ன நேரம்? ரௌதா ஷரீஃப் திறக்கிற நேரம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் இந்த சமூகத்தை. எத்தகைய நம்பிக்கை பாருங்கள், எப்படிப்பட்ட கற்பனை பாருங்கள். எத்தனையோ கதைகளை, எத்தனையோ சிறுக்கான செயல்களை மக்கள் நம்பி இருக்கிறார்கள். மக்கள் அதை வழிபாடுகளாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையில் என்ன நடக்கும்? ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா, அல்லாஹ்விற்கு சிறுக்கு செய்யாதவன் தான் முஸ்லிம். ரொம்ப பேரு முஸ்லிம் சொன்னால் தொழுகணும்னு சொல்லுவாங்க, உண்மையிலே தொழுகணும். ஒரு முஸ்லிம் யாருன்னு சொன்னா ரமதான் மாசத்துல நோன்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க, சரியா இல்லையா? சரிதான். ஒரு முஸ்லிம் யார் என்று சொன்னால் அவன் செல்வந்தனாக இருந்தால் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள், சரியா இல்லையா? சரிதான். ஒரு முஸ்லிம் அவன் முஸ்லிம் என்றால் அவன் செல்வந்தனாக இருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள், சரியா இல்லையா? எல்லாம் சரிதான். ஏனோ தெரியவில்லை, இவை அனைத்திற்கும் எல்லாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிம் என்று சொன்னால் அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. ஒரு முஸ்லிம் எல்லாம் தெரியும், லா இலாஹா இல்லல்லாஹ் அதை பத்தி கவலையே கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஹாதாவை கூறிய போது குறைசி முஷ்ரிக்குகள் இந்த சஹாதாவை நன்கு புரிந்திருந்தார்கள், எனவேதான் ஏத்துக்க மறுத்தாங்க. இத சொல்லிட்டா, இந்த சஹாதாவை சொல்லிவிட்டால் அடுத்து சிலைகளை கண்ணியப்படுத்த முடியாது, தங்களுடைய பெரியோர்களை புனிதப்படுத்த முடியாது, தங்களுடைய நல்லோர்களின் அடக்கத்தலங்களை புனிதப்படுத்த முடியாது, அவர்களுடைய நினைவு சின்னங்களை புனிதப்படுத்த முடியாது, அவர்களின் பொருட்டால் இறைவனிடத்திலே கேட்க முடியாது. புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான், முடியாதப்பா, இது முடியாது, இது ஒத்து வராது, இவ்வளவு நல்லவர்கள் எல்லாம் நாங்க எங்க விடுறது, முடியாது என்று மறுத்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம சகோதரர்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்வின் அர்த்தமே புரியவில்லை. தொழுகையை படிக்கிறார்கள், படிக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளை தெரிந்து கொள்கிறார்கள், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வணக்க வழிபாடு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, வணக்க வழிபாடு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அங்க ஷர்த் என்ன? இஹ்லாஸ், இஸ்லாம் இருக்க வேண்டும். இஸ்லாம் நீங்க பார்க்கலாம், எந்த ஃபிக்ஹ் கிதாப் எடுத்தாலும் அஸ்ஸலாத்து வாஜிபத்துன் அலா குல்லி முஸ்லிமின் இருக்கா இல்லையா? மொழனா அலா குல்லி முஸ்லிமின் ஆக்கிலின் பாலிகின், முதல்ல முஸ்லிம்ங்கிற ஷர்த்து. முஸ்லிம் யார்? சிறுக்கு வைப்பவன் முஸ்லிமாக இருக்க முடியுமா? அல்லாஹ்வோடு இன்னொரு கடவுளை அழைப்பவன் முஸ்லிமாக இருக்க முடியுமா? அல்லாஹ்வோடு ஜிப்ரீலை நீங்கள் அழைத்தாலும் சரி, சிறுக்கு சிறுக்கு தான் முடியுமா? ஜிப்ரீலுக்கு 600 இறக்கைகள் இருக்கின்றன. அரசிலிருந்து ஒரு செகண்டிலே பூமிக்கு இறங்கி விடுகிறார், ஏறி விடுகிறார். பெரும் ஆற்றலை உடையவர். அல்லாஹ்வுக்கு சமம் அவர் அழைக்கலாமா கஷ்டத்துல? அல்லாஹ் சொல்றான், பத்ரு போர்ல மலக்குகளை கொண்டு நான் உதவி செய்தேன், உஹது போரிலே உதவி செய்தேன், ஹுனைன் போரிலே உதவி செய்தேன். அப்ப எதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு மலக்குகளை கொஞ்சம் சீக்கிரம் இறங்கி வாங்க கேக்கலாமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் பக்கத்துல கிராமன் காத்திபின் மலக்கு இருக்கிறாங்களா இல்லையா? பத்து மலக்குகளை அல்லாஹ் நம்மளை சுத்தி வச்சிருக்கானே, மலக்குகளை கொஞ்சம் பார்த்து என்ன பத்திரமா கூட்டு போயிடுங்க. இன்னைக்கு பாருங்க, பல முஸ்லிம்களை நீங்க பார்த்திருக்கலாம், புது கார் வாங்கணும்னு கூட்டிட்டு கொண்டு போய் தர்கால போய் பூஜை போடுவாங்க. பத்திரிக்கலாம், புது கார் வாங்கணும்னு நான் சும்மா பேச்சுக்கு சொல்ல நினைக்காதீங்க, இருக்கு நீங்க போய் பாருங்க. மாலை போடுவாங்க, எல்லாம் ஃபுல்லா முழுக்க முழுக்க அங்க எப்படி பூஜை நடக்குதோ இடம் தான் வேறு, செயல் எல்லாம் ஒன்றுதான். எப்படி இடம் தான் வேறு, செயல் எல்லாம் ஒன்று, முழுக்க முழுக்க. அல்லாஹ் எங்கே சென்று விட்டான்? அல்லாஹ் சொல்கிறான், எப்பா நான் செத்து போல உயிரோட இருக்கிறேன், என்ன தவிர யாரையும் வணங்காதீங்க, என்ன அழைச்சி கேளுங்க பாங்கலாம். சூரா காஃபிருடைய 40வது அத்தியாயத்தினுடைய அந்த வசனத்தில் எடுத்து பாருங்க. நான் உயிரோடு இருக்கிறேன், என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, என்னிடத்திலே கேளுங்கள், என்னை நம்பி இருங்கள். ரொம்ப பேரை பார்க்கிறோம். அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல் அல்லாஹ் அவங்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்கட்டுமா. அவர்கள் மீது குற்றம் இல்லை. அவங்களா இதை போதிச்சாங்க? அவங்களா என்ன யாகவுஸ் யாகவுஸ் அவங்களா அழைக்க சொன்னாங்க? சொல்லி இருப்பாங்களா அப்படி அந்த பெரியார், அந்த நல்லவர்கள் அப்படி செய்தார்களா? எப்படிப்பட்ட தௌஹீதை பரப்பினார்கள்! இன்று அவர்களுடைய பெயரால் மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிது ஷிர்க் என்ன நடக்குது? மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிது ஷிர்க் இணை வைத்தல். குழந்தை பிறக்கிறதுக்கு அப்துல் காதர் ஜிலானியுடைய துவா என்னென்ன கணக்கு போட முடியாது. மாசங்கள் எல்லாம் நம்ம இஸ்லாத்துல வந்து ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆகிர் தான் அறிஞ்சு வச்சிருப்போம். ஆனா இப்ப அதெல்லாம் தெரியாது. ரசூலுல்லா மௌலூது மாசம், நாகூர் ஆண்டவர் மௌலூது மாசம், மொய்தீன் ஆண்டவர் மௌலூது மாசம். எத்தனை ஆண்டவர்களப்பா இந்த முஸ்லிம்களுக்கு! ஒரு காஃபிர்ட்ட கேட்டா கூட முஸ்லிமுக்கு எத்தனை கடவுள்னு கேட்டா ஒரு கடவுள்னு சொல்லுவான். ஒரு காஃபிர் ஒரு முஸ்லிம் கிட்ட முஸ்லிம் எத்தனை கடவுளப்பா வணங்குவாங்கன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? அவங்க ஒரு கடவுளை தான்ப்பா வணங்குவாங்கன்னு சொல்லுவான். அவன் கூட இஸ்லாத்தை பத்தி கிளீனா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா இந்த பிரியாணி திங்கிற பாயி எப்பா எத்தனை டண்டா இருக்குதோ, எத்தனை கபர் இருக்குதோ, எத்தனை கோரி இருக்குதோ, அதை பத்தி கேள்வி கணக்கே கிடையாது. மெட்ராஸ்ல ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தோம், காஷிஃபுல்லுதாங்கிற மாதிரி சில சாயந்தரம் சாயந்தரம் வாக்கிங் போயிட்டு வருவோம். ஒரு நாள் பாடம் முடிஞ்சு வாக்கிங் போயிட்டு வந்தா திடீர்னு பார்த்தா நாலு ஜெண்டா இருக்குது. எல்லாம் நம்ம பொண்டுகள்லாம் துப்பட்டியை போட்டுக்கிட்டு புர்காவை போட்டுக்கிட்டு அங்க ஒரு நாலு பேர் பாத்தியா ஒதுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு பூ மாலை தேங்காய் அது கிது ஊது பத்தி சகலப்பட்டு சகல விதமா என்னடா இது அப்படின்னு கேட்டா பொறுமையா போய் கேட்டா அங்க ஒருத்தர் பச்சை கலர்ல ஜிப்பா பச்சை துண்டு பச்சை தொப்பி நீங்க பாத்துக்கு இடக்க மடக்க வாயை விட்டுற முடியாது, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், கொண்டு போடுவாங்க. என்னங்கன்னு கேட்டா ஆஜ் மேரே ஹாப் மே ஹாஜா ஷாஹுல் அமீத் பாதுஷா நாயகம் தஷ்ரீஃப் ஃபர்மாயிச்சு முஜ போலே தே மை யஹாஹ் ஆகே சில்லா கியா தா மேரே லியே யஹாஹ் யாத்கார் பனாவ் மேரே லியே யஹாஹ் ஜண்டா பனாவ். நான் இங்க வந்து சில்லா இருந்திருக்கிறேன், எனக்காக நீ கும்பா கட்டு, எனக்காக இங்க ஜண்டாவை வை, எனக்காக இங்க நினைவு சின்னத்தை ஏற்படுத்து, இங்க எனக்காக பிரார்த்தனை பண்ணு, இங்க என்னிடத்துல கேளு, உனக்கு நான் செஞ்சு தரேன்னு சொல்லி கனவுல வந்து சொன்னாங்களா அதான் சொல்லிட்டு. ஒரு மூணு மாசத்துல பார்த்தா 4 கோடி 10 கோடி ஆனிச்சு. சின்னதா இருந்த மேடை பெரிய மேடையாயிருச்சு. இவ்வளவு பெரிய சின்ன உண்டியல் பெரிய உண்டியலா போயிருச்சு. சும்மா வியாழக்கிழமை வியாழக்கிழமை சரியான வசூல் ஆயிப்போச்சு. என்ன எப்படிப்பட்ட நம்பிக்கை! அல்லாஹ் சொல்கிறான் வஸ்தயீனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுது கேளுங்கள், பொறுமையாக இருந்து கேளுங்கள். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, கஷ்டத்தில் இருப்பவன் கேட்டால் யார் பதில் அளிப்பவன்? அல்லாஹ் முஷ்ரிக்குகளை பத்தி சொல்லும் போதுங்க, மௌலானா உட்கார்ந்துருக்கிறாங்க கேட்டு பாருங்க, குறைசி முஷ்ரிக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றான்? அவங்க கப்பல்ல பயணம் செய்வாங்களாம், ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி வஜரைன பிஹிம் பிரீஹின் தய்யிபா வஜாஅத்ஹும் ரீஹுன் ஆஸிஃப். கப்பல்ல பயணம்